கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு நாமத்தினும் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் வருவதாக. கடந்த அநேக வாரங்களாக நம்ம பல்வேறு தலைப்புகளில் தேவனுடைய மாபெரும் அன்பின் தெய்வீக திட்டங்களை குறித்து நம்ம தெளிவாக பார்த்து கொண்டு வரோம். அதில் வந்து நீங்கள் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக அது அமைந்திருக்கும் என்று நம்ம நம்புகிறோம். மட்டுமில்லை, தேவனுடைய சத்தியங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஒரு கடைசி காலங்களில் வந்து நாம் அதை நிதானமாக பகுத்து படிக்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக புரிந்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வகுப்புகள் முடிகிற பக்கத்தில் கூட நம்ம வந்து அப்போ இந்த வரக்கூடிய வாரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான தலைப்புகளில் ரொம்ப ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கின தலைப்புகளாக இருக்கு. அதனால் நீங்கள் தவறாமல் அனைவரும் சரியான ஒரு நேரத்தை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள். 7 மணி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக ஒரு 9 மணிகளில் நம்ம முடியும். அப்போ சில கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை குறித்து விவாதிக்கலாம். அல்லது வந்து நம்ம புதிய விஷயம் அடுத்தவங்க வசதியாக இருக்கும், திரும்பி போகிறவங்களுக்கும் வசதியாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அடுத்த வாரத்திலேருந்து தயவுசெய்து 7 மணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால், 10 வெள்ளிக்காசினுடைய ரகசியம் என்கிற தலைப்பில் நினைப்போம். அப்போ இன்றைக்கு இதை பற்றி எங்கே இருக்குதுன்னா, இது வந்து கர்த்தராய் இயேசுனுடைய ஒரு ஓமை இல்லைங்களா. கர்த்தராய் இயேசு பேசின 39 ஓமைகளை ஒன்று இந்த ஓமை கூட நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தராய் இயேசு பேசின அந்த ஓமைகள் ஒவ்வொன்றும் எதை விளக்குகிறதாக இருக்குதுன்னா, அவருடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை 39 கோணங்களில் விளக்கு. அவர் ராஜ்யத்தை பற்றி பல வகைகளில் பல கோணங்களில் புரிந்து கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு சீஷர்கள் மத்தியில ஓமைகளாக அவர் பேசினதை நம்ம பார்க்கணும். சரி, இந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கும் போது இந்த ஒரு ஓமை பற்றி லூக்கா 15:8-10 வசனங்களை நம்ம படிக்கலாம்.
அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக கேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
ஆமா, இங்க நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு அதிகாரத்துல ஒரு 3 ஓமைகள் அங்கே சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஓமைகள்? 1வது ஓமை இதுல வந்து காணாமல் போன 6, அப்புறம் காணாமல் போன வெள்ளிக்காசு, அப்புறம் காணாமல் போன மகன் கெட்ட குமாரன். 3 ஓமைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல 2 ஓமைகளுக்கு மத்தியில் வரக்கூடிய ஒரு ஓமை தான் இந்த ஓமை. காணாமல் போன 6 பத்தி நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் படிக்கலாம், அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அதே போல கெட்ட குமாரன் 39 ஓமைகளை நம்ம படிக்கணும். அப்ப 39 ஓமைகளை படிக்கும் போது ராஜ்யம் பற்றி தெளிவான ஒரு தேவனுடைய திட்டத்தை நம்ம படிக்கிறோம். சரி, இன்றைக்கு நம்ம இந்த 10 வெள்ளிக்காசு பற்றி நம்ம படிக்கும் போது, காணாமல் போன வெள்ளிக்காசு, அதுல ஒரு ஸ்திரீ அங்க நம்ம பாக்குறோம். அதுல ஒரு ஸ்திரீ கிட்ட 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதுல வந்து 1 காணாமல் போய்விட்டது, 10ல் 1 காணாமல் போச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அம்மா, அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை தேடாமல் இருப்பாளா? ஆனா தேடி கண்டுபிடிச்ச பின்பு என்ன பண்றா, தன்னுடைய சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரர்களையும் அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி அவ வைக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அவள் எவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அது போல தான் மனு திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மனு திரும்புகிற ஒரு பாவி, இதெல்லாம் வந்து ஆழமான அர்த்தங்களை உடையதாக. அப்போ இன்னைக்கு வந்து இந்த ஒரு வசனத்தை வந்து எதுக்கு பயன்படுத்துறது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது, ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லைங்களா. இன்னைக்கு ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஞானசனம் எடுக்கிறத பற்றி சொல்லப்பட்ட உரிமைகள்னாக்கா அந்த மாதிரி கிடையாது. இதில் நீ விஷயமே தான். அப்படி இருக்கும்போது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதனால் நீங்கள் கலந்துக்கலாம். அப்போது இந்த ஒரு உண்மையினுடைய விளக்கம். அப்போது ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து ஒரு வெள்ளிக்காசை தொலைத்த பின்பு அது வந்து வீட்டில் அவர் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஸ்நேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரையும் கொண்டு வந்து அவர் பாக்கி வச்சதாக நம்ம சகோதர சகோதரிகள், இந்த ஒரு பூமியில அநேக கேள்விகள் இருக்கு. அப்போ இது வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீ யார், அப்புறம் அந்த 10 வெள்ளிக்காசு என்பது என்ன, அப்புறம் 10 ஒன்று காணாமல் போச்சு, 9 காணாமல் போயிருந்து கவலைப்பட்டிருந்தா பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ காணாமல் போயிருக்கு, 10 ஒன்று தான் போயிடுச்சு, 9 இருந்தது. ஆனால் நம்ம இதுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டான். அந்த ஒரு வெள்ளிக்காசுக்காக அவர் கவலைப்பட்டது மட்டுமில்லை, அதை தேடி கண்டுபிடிக்கிறானே. அப்போ அந்த ஒரு வெள்ளிக்காசில் என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அன்றதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ இது வந்து இந்த உண்மைக்கு பின்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த உண்மைக்கு பின்னாடி கண்டிப்பாக இதில் ஆழமான அர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை இது இதுக்கு வந்து நம்ம விடை கண்டுபிடிக்கலாம், இதுக்குள்ளே இருக்கிறது அந்த வெள்ளிக்காசு என்ன ஒரு முக்கியத்துவம், அந்த அம்மா யார், அந்த 10 வெள்ளிக்காசு என்பது என்ன, இதெல்லாம் வந்து நம்ம நேரடி அர்த்தம் எடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அப்போ கர்த்தர் இயேசு நேரடி அர்த்தத்தில் இது பேசியிருக்கிறாரா அப்படின்னு கொஞ்சம் நம்ம எடுத்து பார்த்தா, நேரடி அர்த்தம் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு தமாசுக்குரிய விஷயமா இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 10 வெள்ளிக்காசில் ஒன்று காணாமல் போனதுக்கப்புறம் அது கிடைச்ச உடனேயும் எல்லாத்தையும் கூப்பிட்டு யாராவது அப்படி பாட்டி வைப்போம். நம்மக்கிட்ட ஒரு வந்து ஒரு 100 ரூபாய் 10 ரூபாய் நோட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 10 ரூபாய் நோட்டு காணாமல் போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டை லைட்டெல்லாம் போட்டு வீட்டெல்லாம் பிரிச்சு எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி 10 ரூபாய் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்டுகளில் கூட்டிகிட்டு வந்து 10 ரூபாய் காணாமல் போயிருந்துச்சு, இப்போ கிடைச்சிருச்சு, அதனால் வாங்க நம்ம எல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நேரத்தில் நம்ம செய்வோமா, கண்டிப்பாக நம்ம செய்வோம் இல்லைங்களா. அது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இது வந்து நேரடி அர்த்தம் எடுத்தால் இது நேரடியில் தக்கரை இயேசும் பேசுறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு புரியும். அப்போது இந்த இதுக்கு மறைந்திருக்கு மறைந்திருக்கிற ஆழமான சத்தியங்கள் என்ன, மற்றும் இது ஒரு ஊமையாக இருக்கிறதுனால அந்த ஊமையில் மறைந்திருக்கிற பொருள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஊமையை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு முன்பாக இது எந்த பின்னணியில் பேசப்பட்டது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய கர்த்தரின் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது ஒரு யூதராக வந்தார், ரெண்டு தானே ஒரு யூதர், அது மட்டும் இல்லை பேசுறது கூட யார் மத்தியில், யூதர்கள் மத்தியிலே பேசிட்டு இருந்தார். அப்போது இந்த ஊமை பேசும்போது கூட கண்டிப்பாக யூதருடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சொன்னதான் அவங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு வந்து யூதர்களுடைய பாரம்பரியம் இங்கே கூட பேசுனதா நம்மளுக்கு தெரியாது, அதே போல் யூதர்கள் மத்தியில் போய் இந்தியாவுடைய பாரம்பரிய பேசுனதா அவங்களுக்கு புரியாது, தெரியாது, என்னன்னு தெரியாது. அப்போது யூதர்கள் மத்தியில் பேசும்போது அவருடைய பாரம்பரியம் அவருடைய கலாச்சாரங்களுக்கு தகுந்தபடி பேசி சொல்லும் போது தான், ஊமைகள் எடுத்து சொல்லும் போது தான் அவங்களுக்கு விஷயம் புரியும். அப்போ இந்த யூதர்கள் மத்தியில் இருக்கிற அந்த பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரியலனா இந்த ஊமையினுடைய பொருள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த 10 வெள்ளிக்காசு வச்சிருந்த இந்த ஊமை இது எதை சம்மந்தப்படுத்தின ஒரு ஊமையாக இருக்குதுன்னா, யூதனுடைய கலாச்சாரத்தில் எது சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும். அப்போ இந்த 10 வெள்ளிக்காசு அந்த ஸ்திரீ வச்சிருந்தான்னா எது சம்மந்தப்பட்டதுன்னா அந்த ஸ்திரீனுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட ஊமை. அப்போ யூதர்கள் மத்தியில் எப்படின்னா ஒரு பொண்ணு போய் பார்ப்பாங்க, ஒரு பொண்ணு போய் ஃபஸ்ட்டில் பார்ப்பாங்க, பொண்ணு போய் பார்த்து ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே அந்த பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு மாதம் ஒரு வருஷமோ அல்லது 6 மாதத்துக்கு முன்பாகவும் அவங்க அந்த மாதிரி தான் வந்து நிச்சயதார்த்தம் அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் அந்த பொண்ணு கையில் 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு வருவோம். அந்த 10 வெள்ளிக்காசில் என்ன இருக்குன்னா அதில் கல்யாணமாக போகிற பையனுடைய அந்த படம் அதில் செதுக்கிப்பாங்க. இன்னைக்குன்னா போட கொடுத்துறணும் இல்லைங்களா, மாப்பிள்ளை பொண்ணு அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது, போட கொடுத்துட்டா முடிச்சு ஒன்னு பொண்ணு மாப்பிள்ளை இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை போட்டா கொடுத்துட்டு வந்துடும் நம்ம இல்லைங்களா. அது எல்லாருக்கிட்ட காமிச்சு கொடுப்பாங்க, பத்தாயிரம் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் கல்யாணம் 20 வருஷம் கூட காமிப்பாங்க, நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது கொடுத்தீங்களா அப்படின்னு காமிப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த நம்ம நடைமுறை, நம்ம நடைமுறையில் எப்படி கல்யாணம் பண்றோம் அதே மாதிரி தான். அந்த காலங்களில் வந்து 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பண்ணு வரணும். ஆனால் இப்போ அவசர உள்ளதாக மாட்டி, அதனால இப்போ நிச்சயதார்த்த ராத்திரி காலையில் கல்யாணம், இன்னும் சில திருமணம் எப்படி நடக்குது மத்தியானத்தில் நிச்சயதார்த்தம், ஈவினிங் மேரேஜ். அதுக்கு டைரக்டாக மேரேஜுக்கே போயிடும், நிச்சயதார்த்தம் ஒன்றும் தேவை இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு எதுக்கு நிச்சயதார்த்தம், இதெல்லாம் ஒரு அவசரம் இருக்குது. ஆனால் இந்த பாடம் போயிட்டு யார் விடுறது அப்படி இருக்கும்போது யூதர்களின் மத்தியில் அந்த கர்த்தருடைய காலத்தில் இப்படி தான் அது வந்து நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா, 1 வருடங்களுக்கு முன்பாக அங்கே வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும். நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அந்த மாப்பிள்ளையனுடைய படம் பொறிக்கப்பட்ட 10 வெள்ளிக்காசு அந்த வீட்டில் கொடுத்துட்டு போயிடும். அந்த காசு அந்த பொண்ணு என்ன பண்ணணும், அது வந்து வைக்கணும். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே எதை பற்றின ஒரு ஊமையை பற்றி பேசிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது வந்து ஒரு திருமணத்தை சம்மந்தப்படுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும், அந்த 10 வெள்ளிக்காசை பத்திரமா அதை வச்சுருந்து 1 வருஷ காலம் அது பத்திரமா வச்சு, அந்த நாள் கல்யாண நாள் வரும்போது மாப்பிள்ளை வீட்டில் வருவாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ வரும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளிக்காசை வந்து 10 வெள்ளிக்காசுகளை ஒரு நல்ல ஒரு சில்வர் கயிற்றுல, சில்வர் கயிற்றுல அதை சொருகி தன்னுடைய நெற்றியில் அது அணிந்து கொண்டு வரணும். அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களாக வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ பொண்ணை வரவேற்பாங்க. வரப்போ 1 வருஷம் கழிச்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பொண்ணை 1 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து இப்போ காமிக்கும் போது அந்த 10 வெள்ளிக்காக அதனுடைய நெற்றியில் அது இருக்கணும். அப்போ மாப்பிள்ள பொண்ணு மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டாங்க, கரெக்டாக அந்த காசு கவுண்ட் பண்ணுவார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னாக்கா அந்த கல்யாணம் நடக்கும். ஆனால் அங்கே ஒரு வேலை 8 தான் இருக்குது, ஒன்றை காணும், 9 தான் இருக்குது அப்படின்னா பேசவே மாட்டாங்க, எழுந்துச்சு போயிடுவோம் அவள். அப்போ அது என்ன, அது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு 1 வருஷமா கற்புள்ளவளாக இருந்தாளா ஒண்ணு, ரெண்டாவது இந்த மாப்பிள்ளைய இந்த மனவாளன் மேல் முழு நம்பிக்கையும் உண்மையுமாக அவள் இருந்தாளா அப்படிங்கிற ஒரு சோதனை. நீங்க கூட கேட்கலாம், என்ன சார் ஒரு 10 வெள்ளிக்காசு 10 பத்திரம் வச்சு எடுக்க முடியாதா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது இந்த காலத்துல கஷ்டம் இல்லை, 10 வெள்ளிக்காசு கொடுத்தானா நேரா பேங்க்ல கொண்டு போய் சேஃப்டி காக்கில வச்சு போட்டிட்டு சாவி எடுத்து வந்துடும். கல்யாண நாள் வர்றதுக்கு முன்னத்த நாள் போய் ஓபன் பண்ணி கொண்டு வந்த கொடி கல்யாணம் அவன் சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி வசதியே கிடையாது. இன்னைக்கு பீரோ இருக்குது, உள்ள வச்சு பூட்டலாம், கரெக்டாக லாக்கர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறோம், செல்ஸ் எல்லாம் இருக்கிறோம் வச்சு பண்ணோம். அந்த மாதிரி எந்த பொருளும் நம்ம வீட்டில் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கேன், எல்லாம் பத்திரமா தானே இருக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த காலத்தில் வந்து வீடுகளில் சரியான ஒரு வசதி இருக்காது. பழைய காலத்து வீடு உங்களுக்கு தெரியும், கிராமம் சைடு தான் அந்த கட்டியில் கட்டி போட்டு இருப்பாங்க, போன காலத்தில் அவரே வைப்பாங்க. அப்புறம் கீழே புதைச்சி வச்சுருங்கன்னா வீட்டுக்காரங்க திருடிடுவா அப்படின்ட்டு சில பேர் வந்து பானையில் வச்சு உள்ளே பொறுத்து வச்சுருவாங்க, அவங்க அவங்களுக்கு தெரியும் கொலையாளி. அப்புறம் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வெச்ச இடத்த மறந்துடுவாங்க, கூரையில் சொல்லி வைப்பாங்க, இதான் மெத்தட் அந்த காலத்தில் பாதுகாப்பு. அப்போ இந்த 10 வெள்ளிக்காசு அந்த அம்மா பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அந்த காலத்தில். அப்போ அந்த அந்த சில நேரத்தில் பொறுத்து வச்ச இடத்த மறந்துடுவாங்க, கொஞ்ச நாள் ஏதோ ஒரு பிஸியில் ஏதோ ஒரு சண்டை தகவலில் அல்லது வீடு மாற்றி போகும்போதோ அது ஏதோ நடக்கும்போது மறந்துடுவாங்க. அப்போ அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், தன்னுடைய வாழ்க்கையே அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே அவளை தான் பண்ணி. அப்போ இந்த 10 வெள்ளிக்காசு என்பது ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆன ஒரு விஷயம் இல்லைங்களா, ரொம்ப சீரியஸான விஷயம். அது ரொம்ப பத்திரமாக அது வைக்கணும், இல்லைன்னா தன்னுடைய லைஃபே போயிடும். அப்போ ஒருத்தன் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னா இன்னொருத்த வருவானா, கண்டிப்பாக வரமாட்டான் இல்லைங்களா. ஏற்கனவே 1 வருஷம் காத்திருந்த பொண்ணு இவனுக்கு போனவங்க போக எல்லா பக்கம் சொல்லிட்டு போயிடுவானு, இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் தொலைச்சிச்சுன்னா அவங்க நல்ல குடும்பம் இல்லை அப்படின்னு பரப்பிடுவானு. ஏன்னா இன்னைக்கு இருந்தால் மனுஷங்களுக்கு பூர்த்தி தானே, ஒன்றுன்னா 9ன்றவானு. அப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கேள்வி புரியாது. அதனால தான் இந்த உண்மையில நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு ஊமை நம்முடைய கர்த்தராகிய இயேசு பேசியிருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தராகிய இயேசு பேசின இந்த ஒரு ஊமையின் பின்னணியில என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து அந்த ஸ்திரீ யாரை குறிக்குது அப்படிங்கும் போது, இந்த ஸ்திரீ வந்து ஏற்கனவே நம்ம பைபிளில் பார்த்துருக்குறோம். ஸ்திரீ யாரை குறிக்கும்? சபை இல்லைங்களா? எத்தனை வகையான ஸ்திரீ பற்றி பேசியிருக்குது பைபிளில்? ரெண்டு வகையான ஸ்திரீ இல்லைங்களா? ஒன்று கற்புள்ள சன்னிதி, இன்னொன்று வந்து ஏசியான ஒரு ஸ்திரீ. பார்த்துருக்கீங்களா? அந்த கிறிஸ்துவ டாபிக்ல ரெண்டு வகையான ஸ்திரீ பற்றி பேசுறீங்க. ஒன்னு கற்புள்ள சன்னிதே, இன்னொன்னு வந்து தேசியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீனா, இது யார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுனுடைய சரீரமான சபையை குறிக்கும் ஒரு ஸ்திரீ. அப்போ இது வந்து ஒரு கற்புள்ள ஸ்திரீ, கற்புள்ள கன்னிகை பத்தி பேசுகிற ஒரு ஓமைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ சபையானது கர்த்தராகிய இயேசுனுடைய இயேசு கூட கல்யாணம் பண்றதுக்காக நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கா? சபையை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறாரா? இயேசு பண்ணிக்கிறாங்களா? அப்போ மணவாளன் இயேசு, சபை மணவாளி இல்லைங்களா? எத்தனை பேர் அடங்கிய சபை அது? 144,000 பேர் அடங்கிய சபை, கரெக்டா? அப்ப இந்த சபையை வந்து கர்த்தராகிய இயேசு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறாரா அப்படின்னா, அப்போ சிலர் போல் அதை பற்றி விளக்கிக்கிறார். 2 Corinthians 11:2,
நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிச்சிருக்கிறேன். அப்ப நம்மளுக்கு புரியுதுங்களா? அப்ப அந்த ஸ்திரீ இங்க யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து சபையை குறிக்குது, மணவாளன் யாரை குறிக்கிறாரு? இயேசு குறிக்கிறார். அது மட்டும் இல்ல, எப்ப என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, எப்ப நிச்சயதார்த்த சபைக்கு கூட நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய முதலாம் வருகையில, அவருடைய முதலாம் வருகையில மனுஷனாக வந்த போது இந்த ஒரு வாய்ப்பானது அறிவிக்கப்பட்டது. அந்த வாய்ப்பு அறிவிக்கப்பட்டது தான் நம்ம எப்படி எடுக்கிறோம், நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக. அந்த இயேசு வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு அழைப்பும் கிடையாது, மனவாட்சி ஆகிறதுக்குரிய அழைப்பும் கிடையாது. அப்ப கர்த்தரே இயேசு வந்துட்டா இந்த ஒரு அழைப்பை அவர் வந்து கொடுத்தது நம்ம பாக்குறோம். அப்ப நிச்சயதார்த்தம் பண்ணது அவருடைய முதலாம் வருகை, கல்யாணி அப்போ இரண்டாம் வருகை. அப்ப இடையில எத்தனை வருஷம் வித்தியாசம்? 2000 வருஷம். எப்படி அந்த நேரடி அர்த்தத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம், ஒரு வருஷத்துக்கு பின்னாடி கல்யாணம், அது போல கர்த்தருடைய முதலாம் வருகையில நிச்சயதார்த்தம், கர்த்தருடைய இரண்டாம் வருகையில கல்யாணம். அதை பத்தி வெளிப்படுத்தல் 19:7 நம்ம படிக்கும். வெளிப்படுத்தல் 19:7,
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது.
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்த, அப்ப கல்யாணம் நடந்ததுன்னா முதல்ல என்ன நடந்திருக்கணும்? நிச்சயதார்த்தம் நடந்திருக்கணும். அப்ப அவருடைய முதலாம் வரையில நடந்த நிச்சயதார்த்தத்தினுடைய கல்யாணம் அவருடைய இரண்டாம் வரையில நடந்தது. அப்போ யாருடைய மேரேஜ் அங்க? கர்த்தராகிய இயேசுவும் சபையும். அப்போ திருமணம் கல்யாணம்னா நேரடி அர்த்தமா பல கீழே நடந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி பொருளோகத்துல எல்லாம் வாதிகத்துல வச்சு எல்லாம் மண்டபெல்லாம் எடுத்து தேவன் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்றாரா? ஜீசஸ் எல்லா காலத்திலேயே தாலி கட்டுறாரா? அது இல்ல. திருமணம் என்பது ஒரு அடையாளம், என்ன அருமையான அடையாளம். திருமணம் என்பது என்ன? ரெண்டு மனுஷம் ஒன்னா சேர்றது, அதுதான் திருமணம். இதனுடைய சரியான பொருள் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கல்யாணம்னா கல்யாணத்தினுடைய அர்த்தம் தெரியாது. சில நிச்சயங்களுக்காக கல்யாணம் பண்ணிடுவார். இன்னைக்கு அதான் நிறைய கல்யாணங்கள் ஃபெயிலியாகிறதுக்கு காரணம் என்ன? அந்த உடல் நிச்சயம் இல்லைங்களா? அதான் நடக்குது சாதாரணம். அதனாலதான் ரொம்ப சீக்கிரத்துல நிறைய டைவர்ஸ், நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை, சத்தரவு எல்லாம் நடக்குது. ஆனா திருமணம் என்றால் அதனுடைய என்ன அர்த்தம்? ரெண்டு மனுஷம், அதுதான் அதுதான் இனி மனசு நீனும் அதுதான் சொல்லுவாரு. அப்போ யாருடைய மனசு? கர்த்தரா இயேசுடைய மனசும் சபையுடைய மனசும் ஒரே இடத்துல இணைகிற இடம், அதான் பரலோகத்துல தான் அவர்களுடைய கல்யாணம், அல்லது பரலோகத்துல கர்த்தராகிய இயேசு கூட போய் சேர்ந்து தான் திருமணத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். சரி, அப்படி இருக்கும்போது இங்க இந்த ஒரு ஊமையில 10 வெள்ளிக்காசு என்பது எது குறிக்கும்? இப்ப பைபிள்ல வெள்ளி எது குறிக்கும்? வெள்ளி எதை குறிக்கும்? பைபிள்ல வெள்ளி என்று எடுத்துருக்கோம் படிக்கலாம். சங்கீதம் 12:6,
கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புலமிடப்பட்ட வெள்ளி குப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது.
வெள்ளி என்பது எதுக்கு அடையாளம்? சுத்த சொற்கள் தேவனுடைய வசனமாகிய மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புலமிடப்பட்டது. அப்படின்னா எந்த விதமான கரைத்தரை இல்ல. அப்ப தேவனுடைய வசனங்கள் அல்லது அந்த சத்தியங்கள் எப்படிப்பட்டதுன்னா எந்த விதமான கள்ளம் கள்ள போதனைகள் அல்லது எந்த விதமான தவறுகள் எந்த விதமான பொய்கள் இல்லாத சத்தியம். அதுதான் மண்புகையில் ஏழு முறை புறமிடப்பட்ட சொற்களுக்கு ஒப்பாயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ வெள்ளி என்பது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடையாளம். அப்ப தேவனுடைய வார்த்தைன்னு என்ன? கர்த்தரே சொன்னாரு. யோவான் 17:17,
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம்.
என்னது? உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ அந்த அந்த வார்த்தைகள் இருக்குது, வெள்ளி கொப்பான அந்த வார்த்தைகள், அது என்ன? வெறும் வசனமே இல்லை, அந்த வசனங்களுக்குள் மறைந்திருக்கிற தேவனுடைய சத்தியங்கள், அவருடைய திட்டங்கள், தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டங்கள் மறைஞ்சிருக்குது. அதுதான் வெள்ளிக்கு அடையாளமாக இங்க நம்ம பாக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அப்ப 10 வெள்ளிக்காசு என்பது எதை குறிக்கும்? அப்போ வெள்ளிக்காசு என்பது தேவனுடைய சத்தியத்தை குறிக்கும். அப்படிங்கும் போது 10 வெள்ளிக்காசு என்பது எதை குறிக்கும்? அப்படின்னா 10 சத்தியங்களே குறிக்கும், 10 சத்தியங்களை குறிக்கும். எப்படிப்பட்ட சத்தியங்கள்? அப்படின்னா சாதாரணமான சத்தியங்கள் இல்ல, மாபெரும் தெய்வீக சத்தியங்கள். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போறாருல்ல, எவ்வளவு முக்கியமான பொருள் அது. அந்த பொண்ணுக்கு தன்னோட உயிரை விட மேலாக அதை பாதுகாக்கணும் அந்த பொண்ணு ஒரு வருஷமா இல்லைங்களா? கண்டிப்பா வந்து எவ்வளவு ரிஸ்க் டெய்லி காலில் ஏதாவது வச்சிருக்கோம் அந்த பொண்ணு கண்டிப்பா கொஞ்சம் அந்த சீனரி நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அப்பா அம்மா வாங்கி பொண்ணு மேல கொடுத்துட்டாங்க, பத்திரம் வச்சுக்கோ, இதுதான் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பார்த்து வச்சுக்கோ அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? டெய்லி டெய்லி என்ன பண்ணும்? அப்புறம் அடுத்த நாள் காலையில் கண்டிப்பா எப்ப நினைக்கிறோம் அப்பல என்ன பண்ணும்? போய் கரெக்டா எண்ணி எண்ணி பார்த்து வச்சு இல்லைங்களா? நம்ம கூட சில நேரங்களில் முக்கியமான பொருள்கள் என்ன பண்றோம்? அப்போ பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? பணத்தை மட்டும் இல்ல, சில முக்கியமான பொருள்களை நம்ம அடிக்கடி பாக்குறோம். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு இருக்கிறது பார்த்துட்டு இருந்திருக்கோம் இல்லைங்களா? அது போலதான் அந்த முக்கியமான அது பொருளா இருக்கிறதுனால இங்க 10 வெள்ளிக்காசு என்பது சாதாரணமான சத்தியங்கள் இல்ல, அது மாபெரும் தேவனுடைய சத்தியங்கள், ஸ்பெஷல் ட்ரூத் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதைதான் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம கண்டுபிடிக்கிறோம். 10 வெள்ளிக்காசுக்கு ஒப்பாக ஆதியாகமம் 24:10 நம்ம படிக்கும் போது,
பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான், தன் எஜமானுடைய சகலவித
ஒட்டகங்கள் கொண்டு போனார். 10 அங்க கூட 11 இல்ல, 15 கிடையாது. அந்த ஒட்டகங்கள் பைபிள்ல எது கல்யாணமா இருக்குது? அப்ப ஒட்டகம் என்பது ஒட்டகம் குதிரை கழுதை இதெல்லாம் வந்து பைபிள்ல எது கல்யாணம்னா உபதேசங்களுக்கு அடையாளம். அப்போ ரெபேக்காவை போய் கூட்டிட்டு வர்றதுக்காக எலியேசர் போனாரு. எலியேசர் யார் கல்யாணமா இருந்தாரு? தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லைங்களா? ஈசாக்கு தான் ஜீசஸ் கல்யாணம். ஆபிரகாம் யாரு கல்யாணம்? இதவழியே தேவன் அடையாளம். அப்போ ஈசாக்கு கர்த்தருடைய அடையாளமா இருக்கும் போது எலியேசர் வந்து எலியேசர் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. அது பரிசுத்தாவியை குறிக்கும் அருமையான ஒரு நிழல். அப்ப அந்த 10 ஒட்டகங்கள் மேல் போனார் அப்படின்னா அந்த 10 மாபெரும் சத்தியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அங்க கூட அந்த நிழல கூட தேவன் அப்படி அருமையாக காமிக்கிறார். அப்ப இந்த 10 சத்தியங்கள் கண்டிப்பாக யாருக்கிட்ட இருக்கணும்? இந்த ஸ்திரீ கிட்ட இருக்கணும். அப்ப அந்த ஸ்திரீன்றது யாரு? அப்ப சபை கிட்ட இந்த 10 மாபெரும் சத்தியங்கள் இருக்கணும். யார் கொடுத்துட்டு போயிருக்காரு? மனவாளன் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இது நீ தொலைச்சிடக்கூடாது. அப்ப சபையானது ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். ஆனா என்னாச்சு? பூமியில் என்ன இருக்குது? ஒரு வெள்ளிக்காசு காணாம போய்விட்டது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஒண்ணு காணாம
போயிடுச்சுனாக்கா
ஒரு சத்தியம் மறைக்கப்பட்டது, ஒரு சத்தியம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இது வந்து காணாமல் போனவுடன் அந்த ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனவுடன் அந்த அம்மா என்ன பண்ணுச்சுங்கப்பா, விளக்கை கொளுத்துச்சு, அப்புறம் வீட்டை பெருக்குச்சு, அப்புறம் கவனமாக தேடிச்சு அப்படின்னு. அப்ப இது என்ன அடையாளம் அப்படின்னா, தேடி என்ன பண்ணிச்சு, அந்த காசை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப தொலைஞ்சு போன காசை கண்டுபிடிச்சிச்சுன்னா, அப்ப சபை ஏதோ ஒரு சத்தியத்தை தொலைத்து விட்டது, இழந்து விட்டது, ஆனா மீண்டும் வெற்று கொண்டது அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். எந்த முறையை பயன்படுத்துச்சு அப்படின்னா, விளக்கை கொளுத்துச்சு, வீட்டை பெருக்குச்சு, ரொம்ப ஜாக்கிரதையாக தேடிச்சு அப்படின்னு நம்ம பாக்கிறோம். அப்போ விளக்கு கொளுத்தி அப்படின் போது விளக்கு என்னத்துக்கு அடையாளம்? நேரடியாக கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப விளக்கு எதற்கு அடையாளம்? சங்கீதம் 119:105,
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
அப்போ அந்த வெளிச்சம், அந்த விளக்கு எதற்கு அடையாளம்? அதுவும் தேவனுடைய வசனங்களுக்கு அடையாளம். அவர் தேவனுடைய வசனங்களை பயன்படுத்தி, அந்த வசனத்தில் வரக்கூடிய வெளிச்சத்தை பயன்படுத்தி, லைட் ஆஃப் ட்ரூத், அந்த சத்தியத்தை எழுந்திருச்சு. மீண்டும் சத்தியத்தை தேடுறதுக்கு எங்கிருந்துதான் தேடுது? சத்தியமாகிய வெளிச்சம், தேவனுடைய வார்த்தையாகிய தீபத்தின் மூலம் தேடுது. அதான் உங்களுடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமுமா இருக்கிறது அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். அப்புறம் வீட்டை பெருக்குச்சு அப்படின்னா, எந்த வீட்டை பெருக்குச்சு? அப்ப வீடு என்பது வைப்பில் இது கிடையாதும். 1 Timothy 3:15
தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டை நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு காணும்
தூணும்
தூணும் ஆதாரமாய் இருக்கிறது.
அந்த வீடு எது கிடையாதும்? ஜீவனுள்ள தேவனுடைய சபை, பாத்தீங்களா? அப்போ அந்த வீடு, வீட்டை பெருக்கிட்டா அப்படின்னா, அப்ப அந்த வீடு எது எதை குறிக்கும்? சபையை குறிக்கும், தேவனுடைய சபையை குறிக்கும். அப்புறம் அந்த அந்த பொண்ணு வந்து, அந்த பொண்ணு கூட சபை, அதாவது சரீரமான சபையை குறிக்கும். இந்த வீடு என்பது உலகமெங்கும் இருக்கிற சபை, சபையினுடைய மக்கள். அப்ப அதான் ஜீவனுள்ள தேவன் கட்டிடம் இல்லை. இது வந்து இங்க சொல்லப்படுகிற அந்த வீடு என்பது கட்டிடம் இல்லை, இது வந்து சபையின் மக்கள், ஒவ்வொரு ஒட்டுமொத்த சபை. அது வந்து சபைன்னு அந்த மக்கள் அடங்கிய ஒரு ஒரு இதுதான் நம்ம சபைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கட்டடத்தை பார்த்து சபைன்னு சொல்ல மாட்டோம். இப்ப மக்கள் அடங்கி இருக்கிற ஒரு இடம் தான் நம்ம சபைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபையில அது விளக்கு கொளுத்தி பெருக்கிடுச்சு. அப்ப நம்ம டெய்லி வீடு பெருக்கிறதுக்காக இருந்தா, ஐயா அங்க வாங்க, ஐயா ஐயா வாங்க. அப்போ அந்த வீடு என்பது எதை குறிக்கும்? சபையை குறிக்கும். அப்ப நம்ம டெய்லி வீடு பெருக்கிறோம். வீடு பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? நீ தான்
பெருக்குவீங்க.
அப்போ இந்த அம்மா என்ன தேடுது? காசு தேடுது. காசு தேடி வீட்டை பெருக்கும் போது கூட என்ன வந்துருக்கும்? குப்பை எச்சக்கமா. வீடு கூட்டம் எப்ப கூட்டினாலும் வந்தேதான் இருக்கும். கூட்டினாலும் குப்பை போறோம், மத்தியானம் கூட்டினாலும் குப்பை போறோம், சாயங்காலம் கூட்டினாலும் குப்பை போறோம். ஏன்னா ஸ்திரீகளும் அதே வேலை செஞ்சிருக்கணும், அடிக்கடி குழப்பம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிது? வீட்டை பெருக்கி அப்படிங்கும் போது, பெருக்கும் போது நிறைய குப்பைகள் வந்தது. அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இது எந்த காலத்துக்குரிய அந்த வசனம் அப்படின்னாக்கா, இது சீர்திருத்தத்தின் காலத்துக்குரிய ஒரு வசனம். அதாவது சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் மூலம் ஒரு நடந்துச்சு, ஒரு சீர்திருத்தம் சபைக்குள்ள 1517 நம்ம பார்க்கணும். அப்ப கிபி 1517 நடந்த அந்த சீர்திருத்தத்துல சபைக்குள்ள இருக்கிற எல்லா குப்பைகளையும் கண்டுபிடிச்சாங்க. என்ன குப்பை? அதாவது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அன்றைக்கு இந்த சீர்திருத்த காலங்களுக்கு முன்பாக பைபிள் செத்துப்போன லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருந்தது இருந்துச்சு. அதாவது கிரேக்கா, எபிரேய மற்றும் லத்தீன் மொழிகள், இதெல்லாம் வந்து அந்த காலத்துல உலக மொழிகள் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து டெட் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. அப்போ அது மட்டும் இல்ல, லத்தீன் பாஷை யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ரோமபுரியில இத்தாலி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற ஜனங்களுக்கு தெரியாது, எல்லா தேசத்துல இருக்கிறவங்களும் தெரியாது. அப்போ பைபிள் வந்து எல்லா ஜனங்களாலும் படிக்க முடியல. ஆனா சீர்திருத்தத்தின் காலத்துக்கு பின்பு மார்ட்டின் லூத்தர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அநேக மொழிகளில் மொழிபெயர்ப்பாச்சு. ஜெர்மனியில அவர் மொழிபெயர்த்தாரு, அப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, அப்புறம் பிரெஞ்சுல மொழிபெயர்க்கப்பட்டது. பீட்டர் வால்டோ அவர் மொழிபெயர்த்தார் பிரெஞ்சுல, அப்புறம் இங்கிலீஷ்ல ஜான் விக்லீஃப், இப்படி பல பேர் ஆங்கிலத்துல ஜெர்மனில பிரெஞ்சில் எல்லாம் பைபிள் மொழிபெயர்க்கும் போது அந்தந்த ஐரோப்பிய தேசங்களில் இருந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய சத்தியங்களை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாச்சு. அப்போ பைபிள் படித்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, தேவனுடைய வீட்டுக்குள் நிறைய குப்பை சேர்ந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன குப்பை என்பதை உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கு. என்ன குப்பை? அந்த இருண்ட காலங்களில், போக்கு மார்க்கத்தினுடைய அந்த இருண்ட காலங்களில் என்ன இருக்குது சபைக்குள்ள? நிறைய தவறுகள், கள்ள போதனைகள் ஏராளமா இந்த சபைக்குள் நுழைந்திருந்ததை நம்ம பார்க்கறோம். அந்த குப்பை இன்னும் இருக்குதுங்க, இன்னும் சுத்தமா கூட்டி பெருக்கலைங்க. தொலைஞ்சு போன காசை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா அந்த குப்பையில அப்படியே உப்பிச்சாரு. காசு கட்டா போறாரு அவ்வளவுதான், அப்படிதானே? என்ன குப்பை? நிறைய கள்ள போதனைகள் இன்னும் இந்த சபைகளுக்குள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே அநேக உதாரணங்கள் பார்த்தோம். மனிதனுடைய ஆத்மா, அழியாத ஆத்மா, இதுனா ஒரு குப்பை. அந்த மாதிரி பைபிள் உபதேசம் கிடையாது. அதே போல நரகம் ஒரு நித்திய வேதனை ஸ்தலம். சீர்திருத்தம் வாங்கி எவ்வளவு நாள் எடுக்குது? 500 வருஷங்களுக்கு மேலாயிடுச்சு. ஆனாலும் இந்த நித்திய வேதனை ஸ்தலம் இந்த சபைகளுக்குள்ள இருக்குது. இது என்ன உபதேசம்? இது குப்பை. அதே போல இன்னும் பாப மன்னிப்பு எப்படி கிடைக்குது? இயேசு மேல் வைக்கிற விசுவாசத்தில் இல்ல, அது நிறைய காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம். சில பொருள்களை வாங்கி வைக்கிறதன் மூலம் பாவ மன்னிப்பு, வார வாரம் அறிக்கை செய்வதன் மூலம் பாவ மன்னிப்பு. அப்புறம் இன்னும் மரியாதை வணக்கம் இன்னைக்கு கூட இந்த சபைகளுக்குள்ள இல்ல. இதெல்லாம் வந்து எத்தனையோ நம்ம சொல்லணும், சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்ட குப்பைகள் சேர்ந்துருச்சு. ஆனா இந்த குப்பைகள் தான் எங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த சீர்திருத்தத்துல அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனா கண்டுபிடிச்சாங்களே தவிர, அந்த சீர்திருத்தவாதிகள் சென்ற பின்பு அவங்க செய்த சீர்திருத்தத்தை ஜனங்கள் தொடரவில்லை, மாறாக பழையபடி கள்ள போதனைக்கா போயிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இந்த சபைகளுக்குள் அசையாத இடத்துல இருந்து கொண்டு நம்ம பார்க்கறோம். இன்னைக்கு இந்த கள்ள போதனைகள் மக்களுடைய மனசுல இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் வேற ஒண்ணுமே, வேற எந்த கஷ்டமான வேலை உலகத்துல கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த இல்லத்தை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த குப்பைகளை அவர் நீக்கினா கண்டுபிடிச்சா அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, இது ஒரு நீண்ட கால வேதாகம ஆராய்ச்சியை குறிக்குது. அப்ப சும்மா ஒரே நாள்ல பைபிள் படிச்சு ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு ஒரே நாள்ல ரிஃபர்மேஷன் நடக்கல. ரிஃபர்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள், நீண்ட கால ஆராய்ச்சிகள் அங்கே நடந்ததன் மூலம்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. சபைக்குள் நிறைய குப்பையும் சந்திச்சு, அதே டைம்ல ஒரு காசு தொலைஞ்சு போன காசும் கிடைச்சிது அப்படின்னு. அப்போ வசனங்களை தேடினாங்க, தேவனுடைய சத்தியங்களை தேடி தேடி பார்த்தார்கள். அதான் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறைவு இருக்காது, ஜோடி இல்லாமல் இருக்காது அப்படின்ற அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ சீர்திருத்தின் காலத்துல ஒரு பெரிய காலப்பகுதி அவங்க எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அதன் மூலம் தான் என்னாச்சுன்னா, இதுல குப்பைகளே கண்டுபிடிச்சாரு. அதே தவிர தொலைஞ்சு போன அந்த மாபெரும் சத்தியத்தையும் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இதை வந்து நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி நம்ம கண்டுபிடித்த பின்பு அந்த இழந்து போன, அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு பத்தி, சபைக்குள்ள காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு வேதகமத்துல ரெண்டே ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அது ரொம்ப முக்கியமானது, அதை வேணா நீங்க படிக்கலாம். இன்னைக்கு இந்த வசனங்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களால், அநேக மெஜாரிட்டி கிறிஸ்தவர்களால் பேசப்படுறதே கிடையாது, ஆராய்ச்சி பண்ணப்படுறதும் கிடையாது. அது எந்த புஸ்தகங்க வெளிப்படுத்தின விசேஷம், 20:4.
அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியை நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சுரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன்.
அவர்கள்
உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம்
அரசாண்டார்கள். 1000 வருடம் அரசாட்சி செய்வார்
எங்கிற சத்தியம் சபைக்குள் காணாமல் போய்விட்டது. அதுலயே ஆறாம் வசனம் போறீங்க, அதுலயே
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
இந்த ஒரு சத்தியம், இந்த 1000 வருடம் பற்றிய சத்தியம் சபை தொலைத்து விட்டது. அது தொலைஞ்சு போனது பாருங்க, இன்னும் கூட கண்டுபிடிக்கல. இன்னும் கூட நிறைய ஜனங்களுக்கு இந்த 1000 வருட அரசாட்சி பத்தி தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இதை பத்தி யாராவது பேசுறாரா அப்படின்னா அதை பத்தி பேசுறதே இல்லை. ஏன்னா எவ்வளவோ கூட்டங்களுக்கு நம்ம போறோம், எவ்வளவோ செய்திகள் கேட்கிறோம், எவ்வளவோ புஸ்தகம் படிக்கிறோம், ஆனா கர்த்தருடைய அந்த 1000 ஆண்டு அரசாட்சி பற்றி நம்ம கேள்விப்படுறது இல்லை. இது அந்த காலத்துலதான் தொடர்ந்து விட்டது நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தரா இயேசு கூட சபை என்ன பண்ணும், 1000 வருடம் ஆளுகை செய்யும். இயேசு மட்டும் இல்ல, அவரோட கூட சபையும் ஆளுகை செய்யும். ஆனா ஆளுகை செய்யணும்னா என்ன கண்டிஷன், இந்த விஷயம் அனைவருக்கும் தெரியுது இல்ல. அதாவது 2 தீமோத்தேயு 2:12
அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
பாத்தீங்களா, அவரோட கூட பாடுகளை சகித்தாதா அவரோட கூட ஆளுகை செய்வோம். இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சபையானது எழுந்து விட்டு தான் அந்த காலத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இந்த அவரோட கூட பாடுபட்டாதான் அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த பாடுகள் இன்னைக்கு இல்லை. இயேசுவே விசுவாசத்தாலே போதும், எங்க போயிடலாம்னு சொல்றாரு, பொருளோகம் போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்து கொண்டுக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா வசனங்கள் எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. விசுவாசம் என்பது ஒரு ஆரம்ப படி, ஆனால் அவரோட கூட பாடுபட்டால் தான் அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும். அப்ப எப்படி அந்த ஸ்திரியானவர் ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சாலோ, அதே போல சபையானது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாபெரும் சத்தியத்தை அவர்கள் அவருடைய பார்வையிலிருந்து விலகி விட்டது நம்ம பார்க்கறோம். என்ன நினைச்சுன்னா, இயேசு வந்து ஆளுகை செய்வதற்கு பதிலாக கிறிஸ்துவருடைய சபை இப்பவே இந்த உலகத்தை ஆளுகை செய்து அப்படிங்கிற உபதேசம் அந்த காலங்களில நடந்து கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு கூட அநேகர் அந்த மாதிரி விசுவாசம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் மூலம் தான் உலகம் இப்போ ஆளுகை செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நிறைய பேரே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த விஷயம் புரியலனா, சபையானது மரித்து தெய்வீக சுபாவத்துல உயிரடையும் போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமும், அந்த தெய்வீக சுபாவத்துக்கு போய் இயேசு கூட ஆளுகை செய்வார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாமல் அநேக பேர் இன்னைக்கு வந்து சபையானது மாம்சத்திலிருந்து கொண்டு உலகத்தை ஆளுகை செய்து அன்னைக்கு அவங்க வந்து சொல்லிட்டு கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு உண்மை சத்தியத்தை சபையானது மீண்டும் கண்டுபிடித்த பின்பு எவ்வளவு சந்தோஷமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன பண்ணு, அந்த சத்தியத்தை திரும்பி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ண, அயல் வீட்டுக்காரரையும் சிநேகிதர்களையும் கூப்பிட்டு பார்த்தி வச்சா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அநேகரை கர்த்தராய இயேசுனுடைய சீஷர்களாக மாற்றினாங்க. அப்ப உண்மையான சத்தியம் இதுப்பா, அப்படி இல்லை, இது கர்த்தரே இயேசு கூட நம்ம 1000 வருடம் பரலோகத்திலிருந்து பூமியை ஆளுகை செய்யணும்னா இந்த மாதிரி சில வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அநேக அந்த விஷயங்களை சொல்லி அவர்களையும் கர்த்தரே இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஜனங்களாக மாற்றினாங்க. அதுதான் அந்த பாட்டி வச்சதனுடைய அடையாளம் சொல்லி நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த 10ல் 1 கூட, அந்த 1 காண போனா கூட அந்த 1 அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9 எவ்வளவு முக்கியமோ அப்படிதான் அந்த 1 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த காணாமல் போனதும் முக்கியமானது, இருக்கிற 9 முக்கியமானது. அப்ப மொத்தமா அந்த 10 வெள்ளிக்காசு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருக்கு, சபைக்கு. அப்ப அந்த 10 மாபெரும் சத்தியங்கள் என்ன, அப்ப ஆதிகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது தேவனுடைய தெய்வீக திட்டம். அதுல கர்த்தரா இயேசுனுடைய மனவாட்டியாக கூடிய வாய்ப்பு எதன் மூலம் கிடைக்குதுன்னா, இந்த மாபெரும் 10 சத்தியங்களை புரிந்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட்ல சத்தியம் புரிஞ்சாதான் அதன்படி நடத்துறதுக்கு முடியும். சத்தியமே தெரியாது, வழியே தெரியாதுன்னு எப்படி போறது, முதல்ல இப்போ ஒரு ஊருக்கு போனோம்னா என்ன தெரியணும், வழியே தெரியலன்னா எப்படி போறது, எந்த பஸ்ல ஏறணும், எப்படி ஏறணும், எங்க இறங்கி போகணும்னு தெரியாது, எப்படி போய் சார். அது போறது இது கூட பரலோகம் என்பது கூட ஒரு ஊர் தான், போறது வழி தெரியணும்ல. அவன் அந்த போற வழி என்ன, அந்த சத்தியங்கள். மாபெரும் அந்த பத்து சத்தியங்கள் அங்க சபைக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தின் மூலம் கர்த்தரை இயேசுவோட கல்யாணம் ஆகணும்னா இந்த சத்தியத்தின் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப முதலாவது சத்தியம் என்ன? ஆனா என்ன பண்ணிக்கிறான் பிசாசு அப்படின்னா, இந்த பத்து சத்தியங்களுக்கு ஒப்பாக பத்து பொய் சத்தியங்களை கூட கொடுத்துருக்கிறான். ஏன்னா பிசாசு கூட இன்னொருத்தர் இல்லைங்களா, ஜீசஸ் மாதிரியே வேஷம் போட்டு தன்னை மனவாளனாக காட்டிட்டு இருக்கான். ஏமாத்தி இப்ப கல்யாணம் முடிச்சு போ வில்லன் மாதிரி இருக்கான் இல்லை. இன்னைக்கு நிறைய கதைகள் கூட இன்னைக்கு அப்படிதான் வருது. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் கதைகள் படங்கள் எல்லாம் அதுக்கு அதுக்கெல்லாம் இருக்காது. அந்த பொண்ணை வந்து அவன் வில்லு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்புறம் லாஸ்டா ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த வில்லனை வெற்றி கொண்டு அந்த பொண்ணை அதுதான் வந்து ஹீரோ அப்படின்னு காமிக்கிறது. அப்ப வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது படம் பார்க்கறது. இது தேவனுடைய படத்துலயும் இந்த கதை தான். அப்போ கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட சபை, கர்த்தர் மனவாளன் அவருக்காக நியமிக்கப்பட்ட சபை யாரு கல்யாணம் பண்ண பாக்குறான், விசாசு உள்ள வந்திருக்கிறான். அப்ப அவன் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், கர்த்தர் கொடுத்த மாதிரி இன்னொரு பத்து போய் வெள்ளி காசுல கொடுத்துருக்கணும். அந்த போட்டோ யார் மாதிரி இருக்கணும், அந்த அந்த வெள்ளி காசுல ஜீசஸ் மாதிரி போட்டோ, அந்த அந்த அம்மாவை ஏமாத்துறதுக்காக இல்லைங்களா. வில்லன் டைப், வில்லன் டைப் உண்மையிலே வில்லன் தான், தேவி திட்டத்தில் ஒரு வில்லன். அதே போல உலகத்திலே வில்லன்கள் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பொருளாதார நடந்ததான் இங்க நடக்குது, எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டு வரவா. அப்ப முதலாவது நம்முடைய கர்த்தரை ஏற்று கொடுத்த உண்மையான வெள்ளிக்காசு பத்தி நம்ம பார்க்கும் போது, பத்து வெள்ளிக்காசுகள் சபையில் தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது வெள்ளிக்காசு இங்க நம்ம சொல்லியிருக்கிறோம், அது வந்து சிருஷ்டிப்பு, மனிதனுடைய சிருஷ்டிப்பு. ஆம் சகோதர சகோதரிகளே, இது ஒரு மாபெரும் சத்தியம். சிருஷ்டிப்பு பத்தி சபை தெளிவாக தெரிந்திருக்கணும் இல்லைங்களா. அதாவது தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டி பண்ணிட்டார், ஆதியாகமம் 1:26-27.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்.
மனிதனை தேவன் சிருஷ்டி பண்ணும் போது முதல் முதலான ஒரு சத்தியம் என்னன்னா, மனிதனை தேவன் சிருஷ்டி பண்ணதனுடைய சாட்சி. மனிதனை தேவன் என்ன பண்ணுகிறாரு, நேரடியாக உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்துல அந்த சத்தியத்துல சபை இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மனிதனை சிருஷ்டி பண்ணும் போது தேவன் எப்படி சிருஷ்டி பண்ணிக்கிறார், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் அப்படின்னு என்ன அர்த்தம். இன்னைக்கு நம்மளா இருக்க தேவனுடைய சாயல் இருக்கிறோமா இருக்கிறோமா அப்படின்னு என்ன சாயல்னா, குண நடனங்கள் இல்லைங்களா. அதே போல எந்த வகையில, அதாவது சரீர பிரகாரமாகவும் அறிவு பிரகாரமாகவும் ஒழுக்க ரீதியாகவும் தேவன் தம்முடைய சாயல்ல மனிதனை சிருஷ்டி பண்ணார். ஆனா இந்த மூன்று சாயல் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதா, சரீர பிரகாரமாக ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கு. இந்த 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 சாயல்ல தான் தேவன் இருக்கிறாரா, அவரும் டெய்லி நம்மள மாதிரி மாத்திரை சாப்பிட்றாரா, பிபி இருக்குது சுகர் இருக்கு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு அவருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற மனுக்களும். அப்ப தேவனுடைய சாயல்ல தேவன் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா, பரிபூர்ண மனிதனாக தேவன் சிருஷ்டி பண்ணிட்டார். அப்ப பரிபூர்ண மனிதனாக தேவன் மனிதனை சிருஷ்டி பண்ணி மனிதன் சாகணும்ன்றது தேவனுடைய திட்டமா கிடையாது இல்லைங்களா. மனிதன் சாகணும்ன்றது திட்டம் இல்ல, அவன் வந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதியை விரும்பி தேடும் போது அவன் என்றென்றும் நித்திய காலமாக இந்த உலகத்தில் வாழலாம் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்லதான் தேவன் மனிதனை சிருஷ்டி பண்ணிட்டாருன்னு நம்ம பார்க்கறோம். ஆனா சாத்தான் என்ன பண்ணிக்கிறான், இந்த சிருஷ்டிப்புக்கு தக்கவாறு ஒரு பொய் போதனையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னு நம்ம பார்க்கறோம். பிசாஸ் என்ன பண்ணிருக்கிறான், அவருடைய மெத்தட் என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம். ஏசாயா 5:20 நம்ம பார்க்கறோம். அவன் பிசாசு பண்ற மெத்தட் ஜனங்களை வஞ்சனை பண்றது,
தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை
கசப்பை
தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ.
இதுதான் வந்து பிசாசுடைய மெத்தட், தீமையை நன்மையா காமிச்சிருவான், வெளிச்சத்தை இருளா காமிச்சிருவான், இருளை வெளிச்சமாக காமிப்பான். அப்போ ஜனங்களுக்கு அது புரியாது அப்படின்னு நம்ம பாக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த கிறிஸ்து சபைகளுக்குள் ஒரு பொய்யான உபதேசங்களை கொண்டு வந்து நுழைச்சிட்டு இருக்கிறான். அப்ப முதலாவது தேவனுடைய உண்மையான அந்த சத்தியம் எது? இந்த சிருஷ்டிப்பு. தேவன் மனிதனை நேரடியாக சிருஷ்டி பண்ணிட்டார் அப்படின்னு அந்த சத்தியத்துக்கு மாறாக இவனை என்ன பண்ணிட்டு, அது மட்டும் இல்ல பரிபூர்ண மனிதனாக தேவனை சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிற சத்தியத்துக்கு மாறாக இவன் என்ன பண்ணிக்கிறான்னா, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அத்தனை பேர் பிசாசுக்கு என்ன பேர் வச்சார்? பொய்யின் பிதா. உலகத்துக்குள் முதல் முதல் பொய் பண்ணவன் தான். நீங்கள் சாகவே சாவதில்லை. அந்த பொய் நீங்க வழியிட்டு தான் உலகத்தின் ஜனங்களெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கிறான். ஜனங்களே பொய் பேசுறோம். சில டைம் பேசுவது நம்ம என்னைக்கு நம்ம பொய் பேசுறோமோ அன்னைக்கு நம்மளுடைய அப்பா பிசாசு. திருப்பி நம்ம மாறி உண்மைக்கு வரோம். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு. ஆனா போராடணும். கிறிஸ்தவர் வாழ்க்கையில் அப்படி இல்ல. உண்மை கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. போராடணும். பொய்க்கு எதிராக முடிஞ்சளவு போராடி வெற்றி பெறணும். அதுதான் இன்னைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அப்ப இந்த பொய் தவறான போதனைகளை என்ன பண்ணிருக்கிறான், இந்த கிறிஸ்து சபைகளுக்குள் நுழைச்சி வச்சிருக்கிறான். அப்ப சிருஷ்டிப்பு என்கிற அந்த ஒரு போதனைக்கு பதிலாக எப்படி கொண்டு வந்திருக்கான்னா, மனிதனே கடவுள் வரணும் அப்படி இல்ல, ஒரு சிருஷ்டிப்பு பண்ணவே இல்ல. மனுஷன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? மனுஷன் குரங்கிலிருந்து வந்திருக்கிறான், பரிணாம வளர்ச்சியில வந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவரே கண்டுபிடிச்சார். யாரு? டார்வின். டார்வினுடைய கொள்கையை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இன்னைக்கு நிறைய பேர் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் ஐரோப்பா தேசங்கள்ல இதைத்தான் வந்து அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரீசன் இன்னைக்கு வந்து உலகத்துல நீங்க பாக்கல, பாடசாலைகளில் கூட ஸ்கூல்ல கூட என்ன பண்றாங்க பசங்களுக்கு? ஆமாங்க. ஒரு ஒரு டீச்சர், நம்ம சிஸ்டர், நம்ம சத்தியத்துல இருந்த சிஸ்டர் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு சயின்ஸ்ல சப்ஜெக்ட் கத்துக்கிட்டு நான் என்னன்னு டீச் பண்ணதாங்க போயிடும். நீங்க இந்த சப்ஜெக்டே மாத்திருங்க அப்ப ஏசன் எடுத்துருவாங்களே, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பயப்படாதீங்க, போங்க. ஒண்ணு சஸ்பெண்ட் பண்ணா பரவாயில்ல, நம்ம சாப்பாடுக்கு வழி அப்படின்னு அதை பத்தி கவலைப்படாதீங்க. போய் சொன்னாங்க, சிஸ்டர் சப்ஜெக்ட் எடுத்தாங்க, மனுஷன் குரங்கிலிருந்து வரலப்பா அப்படின்னு. ஐயோ, கொஸ்டின் நோட்ஸ்ல நாங்க எப்படி ஆன்சர் பண்றது? ஏன்களுக்கு கடவுள் சிருஷ்டி பண்ணாரு எழுதுங்கப்பா, தப்பு மார்க்கம். நான் பாக்குறேன், யாரோ பாக்கணும். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மனுஷன் எங்கிருந்து வந்துட்டு இருக்கிறான், குரங்கிலிருந்து வந்ததாக ரொம்ப மகிமையான சிருஷ்டிப்பை ரொம்ப சிம்பிளா மாத்தி குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டான். அப்ப நம்மளுடைய மூதாதையர்கள் யாராமா? நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் யார்? சிம்பன்சி அப்படிங்கிறான். ஆனா குணங்கள் அப்படிதான் இருக்கு. மனுஷங்களுக்கு குணங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாம். ஆனா குரங்குகளே பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து இதை வச்சுதான் டார்வின் சொன்னாரு, ஒருவேளை உங்களுக்கு குரங்குல தான் வந்துருப்பாங்களா. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படி இல்லை. குரங்கு தேவனுடைய சாயலா? குரங்கு தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருக்குதா? கிடையாது. மனுஷனை தான் தேவன் அந்த மாதிரி. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் பயங்கரமான ஒரு ஒரு கள்ள போதனையை இன்னைக்கு பிசாசு ஏற்படுத்தி இன்னைக்கு அனைத்து கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். சிருஷ்டிப்பு பத்தி கவலைப்படுறதில்ல. மனுஷன் எப்படி தேவன் தோற்றுவித்தார், எந்த சூழ்நில எந்த நிலைமையில மனிதனுடைய சரீரத்தை அவர் படைத்தார் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது. கர்த்தரே இயேசு கூட நிலவுகத்தில் வந்த போது எந்த சரீரத்தில் இருந்தார்? பரிபூர்ண மனுஷனுடைய சரீரத்தில் இருந்தார். இது நிறைய பேருக்கு தெரியாது. அவரும் நம்மள மாதிரி மனுஷனா இருந்தாரு. நம்மள மாதிரி மனுஷன் தான், ஆனா பரிபூர்ண மனுஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஆறாவது தேவன் சிருஷ்டி பண்ணும்போது எந்த சரீரத்தில் இருந்தாரோ அதே சரீரத்தில் தான் நம்முடைய கர்த்தரா இயேசு இருந்தார். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் இயேசு சொன்னார். அப்ப இயேசு எந்த சரீரத்தில் வந்தாரு நிறைய பேருக்கு தெரியும். இப்படிதான் வந்து முதலாவது இந்த வெள்ளிக்காசுக்கு இணையாக ஒரு போலி வெள்ளிக்காசு இன்னைக்கு சபையில கொடுத்து வச்சிருக்கிறான். நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வெள்ளிக்காசு நம்ம போலாம். மனிதன் என்ன எடுக்கிறான்? சிஷ்டிப்புக்கு பின்பு கதை, இது மனுஷனுடைய கதை தான், வேற ஒண்ணும் இல்லை. சிருஷ்டிப்புக்கு பின்பு அவன் விழுந்து விட்டான். தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலா, ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை நீ புசிக்க வேண்டாம். அது என்ன? டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதலுக்கு ஒரு சின்ன சோதனை. தேவன் வச்ச சின்ன சோதனை. ஏற்கனவே இதை பத்தில நம்ம அநேக தலைப்புகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் தேவன் தீமை அனுமதித்தார் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான் வச்சாரு. ஆனா அங்க நம்ம நடந்த விஷயம் என்னன்னா, அங்க பிசாசு அங்க போய் என்ன சொல்லிட்டா, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போ முதலாவது கீழ்படியாமல் ஏவாள் அங்க கீழ்படியாமல் போயிட்டா,
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்ற பின்பு ஆகாமால் தாங்க முடியல, அவரும் அம்மா கூட சேர்ந்துட்டார். அம்மா கூட சேர்ந்து என்ன ஆயிட்டாருங்க, கீழ்ப்படியாமைக்குள் போயிட்டார். அப்ப கீழ்ப்படியாமைக்குள் போயிட்டார். தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் போனா அதுக்கு பேர் என்ன? கரெக்ட். பாவம் ஒன்று மூணு நாள் படிக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளை மீறுதேனும் பாவம். அப்ப பாவத்தின் சம்மதம் என்ன? மரணம். அப்போ பாவம் முதல் ஸ்டெப் வச்சா மனுஷன் அதை தொடர்ந்து மரணத்துக்குள்ள போயிட்டான். பாவத்தின் சம்மதம் மரணத்துக்குள்ள போயிட்டான். அப்போ மனிதனே தேவன் பரிபூர்ண நிலைமையில சிரித்தார். இப்ப மனுஷன் என்ன பரிபூர்ண நிலைமையில இருந்து விழுந்துட்டான். மனிதனுடைய வீழ்ச்சி அவன் விழுந்ததுனால முழு உலகம் நினைச்சுப்போம். அதை நீங்க படிக்கலாம், ரோமர் 5:12. இதெல்லாம் பெரிய பெரிய சத்தியங்கள். இதெல்லாம் ரோமர் 5:12.
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று.
அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒருத்தனுடைய பாவத்தினால இன்னைக்கு உலகத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே வம்சாவளி பரவிடுச்சு, ஜீன்ல மாறிட்டு வந்துருச்சு, ஜீன்ல வந்தாச்சு, பாவம் கலந்துருச்சு. அதனாலதான் அவங்க சொன்னாரு, தாவீது ராஜா சொல்லும் போது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப முழு மனுக்குலமே வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்போ அது மட்டும் இல்ல, அந்த வீழ்ச்சி அடைந்த மட்டும் இல்ல, வீழ்ச்சி அடைந்ததுன்னு என்ன அர்த்தம்? மரணத்துக்குள்ளாக போய்விட்ட. வசனம் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்குது, மனிதன் என்ன ஆயிட்டான்? வீழ்ச்சி அப்போ பாவ பரிபூர்ண நிலைமையில நித்திய ஜீவன் நிலைமையில இருந்து மரணத்துக்குள்ளாக, பாவம் மற்றும் மரணத்துக்குள்ளாக அவன் வீழ்ந்து விட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, மனுஷனை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்குது? மனுஷனை தேவன் சிருஷ்டி பண்ணிட்டு எப்படி சொன்னார்? 2 மேல வசனம் ஆதியாகமம் 2:7.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மனான்.
மனுஷன் ஆயிட்டான் ஜீவ ஆத்மா. மனுஷன் உயிருள்ள ஒரு மனுஷன் ஜீவாத்மாவான, அல்லது மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மாவை தேவன் வச்சார், அப்படி கிடையாது. மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா தேவன் வைக்கல, மனுஷனே தான் எப்படி ஆயிட்டான் ஜீவ ஆத்மா. த மேன் பிகம் எ லிவிங் சோல். அப்போ இந்த இந்த ஒரு ஆத்மா தான் பாவத்தின் மூலம் என்ன ஆயிட்டான்? மரணத்தை. அத பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். மனுஷனுடைய வீழ்ச்சி பத்திதான் அங்க சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஒரு வீழ்ச்சி சகல ஜனங்கள் மேலும் வந்தாச்சு. அப்ப இந்த ஒரு தீர்ப்பு சகல ஜனங்கள் மேலும் தேவன் கொண்டு வந்துட்டாரு. அப்ப ஒருவனும் தன் ஆத்மா அழியாத போல என்ன பண்ண முடியாதுன்னு படிக்கிறோம், காத்து கொள்ள முடியாது. அப்ப எல்லா மனுஷனும் என்ன ஆயிடுவான்? செத்துருவா, அழிவான் அப்படிங்கிறது தேவனுடைய தீர்ப்பு. ஆனா வில்லன் கொடுத்திருக்கிற சத்தியம் என்ன? நீங்கள் சாகவே இல்லை. சாவு மனுஷனுக்கு கதப்பான, சாவு போல ஒரு துக்கமான செய்தி மனுஷனுக்கு வேற ஒண்ணுமே கரெக்டா இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாருடைய குடும்பங்களும் நம்ம இந்த சாவு நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவு கொடுமையான விஷயம். அதனால என்ன பண்ணிட்டு அது இணையாத ஜனங்களுக்கு ஏற்ற வகையில தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக அங்க ஒரு பொய் போதனையை கொடுத்து வச்சிருக்கிறா. என்னன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு இதை நம்பிடுக்கிறாங்க, மனுஷன் தான் செத்து போறான், ஆனா அவனுடைய ஆத்மா அழியிறது இல்ல, அவனுடைய ஆத்மா சாகிறது இல்ல, சாகவும் முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு. அப்ப எது உண்மை? மனுஷன் பாவம் செய்வதன் மூலம் செத்துருவான்றது உண்மையா, அல்லது மனுஷன் வந்து ஆத்மா சாகிறது இல்லைங்கிறது உண்மைங்களா? எது உண்மை? சாகவே சாவாய். அதாவது நம்ம கர்த்தராகிய கர்த்தர் தேவன் சொன்னாங்க, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்ப பாவத்தின் நிமித்தம் மனுஷன் செத்து போடுவான், ஆனா ஆத்மா அழியறதில்லை அப்படிங்கிற ஒரு போதனை இன்னைக்கு எல்லா மதங்களையும் நுழைச்சிருக்கிறான். அதே போலதான் எங்க கூட நுழைச்சு வச்சிருக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன எடுக்கிறாங்க? ஆத்மா சாயிருது. ஒரு போலியான உபதேசம். அதான் ரெண்டாவது, மனிதனுடைய வீழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய சாவு, மனிதனுக்கு எழுதப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு. மூன்றாவது வெள்ளி காசுக்கு நம்ம போகும்போது மனிதன் விழுந்து போயிட்டான். அப்போ தேவன் என்ன பண்ணாரு?
மேற்கும் பொருள் ஏற்பாடு பண்ணிட்டாரு. இது கூட ஒரு மாபெரும் சத்தியம். இது நிறைய பேர் தெரியாது, இயேசு எப்படி மீட்பறானா நீ சொல்லுவாங்க, இயேசு ரட்சகர், இயேசு உலகத்தின் மீட்பர், உலக ரட்சகர்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா எப்படி, எந்த வகையில், எப்படி ஒரு இயேசு ஓடிக்கணக்கான ஜனங்களுடைய மீட்பராக முடியும்? ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றல, ஒரு பத்து பேர்த்தை காப்பாற்றலாம், இல்லை ஒரு நூறு பேர்த்தை காப்பாற்றலாம், எப்படி கோடிக்கணக்கான ஜனங்களை அவர் காப்பாற்ற முடியும் தெரியாது, சும்மா சொல்லிட்டுக்கிறார். அப்ப இது என்ன விஷயம்னா, இந்த மூன்றாவது வெள்ளிக்காசு ஆகிய அந்த வீழ்ச்சிக்கு பிறகு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வீழ்ச்சியிலிருந்து, அந்த பாவம் சாபம் மரணத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு வழியை தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஏற்பாடு என்ன, மீட்கும் பொருள். 1 தீமோத்தேயு 2:5-6,
தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே.
எல்லாரையும் மீட்கும் பொருளாக, ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோங்க, மீட்கும் பொருள் கிளாஸ் நம்ம செகண்ட் கிளாஸ்ல படிச்சோம். எல்லாரையும்னா யாரையா, கிறிஸ்தவர்கள் மட்டுமா, உலகத்தின் எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாக. அதுதான் மூன்றாவது மாபெரும் சத்தியம், இந்த ஈடுபலி மீட்கும் பொருள். நான் பார்க்கிறேன், அப்ப கர்த்தர் இயேசு உலகத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜீவனுக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவனுக்கு ஒரு பரிபூர்ண ஜீவன். அப்ப ஆதாமுக்கு இணையான ஒரு ஜீவன் கொடுத்தா யாருக்கெல்லாம் கொடுத்த மாதிரி, அந்த முழு சந்ததிக்கு, எல்லா ஜனங்களும் யாருக்குள்ளா வந்திருக்கிறோம், ஆதாமுக்குள்ள இருந்தா வந்திருக்கிறோம். அப்ப ஆதாம காப்பாத்திட்டா யாரெல்லாம் காப்பாத்தின மாதிரி கணக்கு. அதனால்தான் ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாலே உலகத்தின் எல்லா ஜனங்களையும் மீட்டு வச்சுக்கிற திட்டம் தேவன் வச்சு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணா, மனுஷனை ஒரே மனுஷன்ல இருந்து எல்லாரும் வர்றது மாதிரி தேவன் வச்சார். அவருக்கு அவருக்கு எல்லாமே முன்னாடி தெரியும், சிருஷ்டிப்பாவுடைய வீழ்ச்சி, அதுக்கப்புறம் என்ன மீட்கும் பொருள், இன்னும் ஓடிக்கணக்கு ஆண்மையுக்கு பின்பாக என்னெல்லாம் நடக்கும்ன்றது அவருடைய ஞானத்துல அது அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, மனிதனுக்கு மனு முழு மனுக்குலமும் ஒரு மனுஷனுடைய வயிற்றுல இருந்து வரணும். அப்ப அந்த ஒரு மனுஷனை மீட்டுட்டா உலகத்தின் எல்லா ஜனங்களையும் மீட்டு ரச்சித்ததுக்கு அடையாளமாக அங்க நான் போகிறோம். அதான் ஜீவனுக்கு ஜீவன், தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றினதன் மூலம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ ஓசியா தீர்க்க தரிசனம் 13:14 நம்ம படிக்கும் போது அங்க கூட சொல்றாரு, உலகத்தின் ஜனங்களை என்ன பண்ண போறாரு, ஓசியா 13:14,
அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அப்புறம்
அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவேன், யாரு சாப கொடுத்துட்டாரு, அவரே தான் எழுதி கைது போட்டுக்கிறாரு, நான் அவர்களை மரணத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னா. இது எப்படி தேவன் செஞ்சாரு, அந்த வசனம் கம்ப்ளீட் பண்ணுங்க.
மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானா இருக்கும்.
தேவன் இதுல மனமாறுறது கிடையாது, அவ விழுந்து போன மனிதனை தேவன் மீண்டும் என்ன பண்ண போறாரு, மீட்டு ரட்சிக்கிறதுக்கு என்ன மெத்தட்ல பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரன குமாரனாகிய நம்முடைய கர்த்தர் இயேசுவை பரிபூர்ண மனிதனாக 2 மாதமாக இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு அவரின் உலகத்துக்கு பலியாக தந்ததன் மூலம் உலகத்தின் ஜனங்களுக்கு என்ன இருக்குது, மீட்கும் பொருள் ஆச்சு. அதான் நம்ம பார்த்தோம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அனைவரும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவன் கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவன் தான் நம்முடைய கர்த்தர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டார். இல்ல இயேசு தானா புறப்பட்டு வந்தாரா, அந்த மாதிரி வசனம் இருக்கா இல்லைங்க. அதான் நம்ம படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு சொல்லும் போது சொன்னார், நான் சுயமாய் வரவில்லை, என் பிதாவே என்னை அனுப்பினார். யோவான் 8:42. யோவான் 8:42
இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார்.
ஜீசஸ் சொல்லி சொந்த வார்த்தை, நானா புறப்பட்டு வரல, இன்னைக்கு அநேகம் பேர் அப்படிதான் சொல்றாங்க, தேவனே புறப்பட்டு வந்துட்டார். ஆனா இயேசு சொல்றாங்க, நான் வரல, என் பிதாவே என்னை அனுப்பிட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தராக இயேசு உலகத்தை மீட்கும் பொருளாக ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் நம்ம பாத்தீங்களா, சரிநிகர் சமான விலையாக, ஆதாமினுடைய சரிநிகர் சமான விலையாக அங்கே கொடுத்து முழு உலகத்தின் ஜனங்களையும் மீட்டு ரட்சித்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனங்கள், ஒன்று குறுந்தியர் 15:21-22.
மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர் தீர்க்கப்படுவார்கள்.
நமக்கு ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிரடைவார்கள். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ரொம்ப முக்கியமான சபை. அந்த சத்தியம் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மீட்கும் பொருள் மூலம் என்ன கிடைக்குது ஜனங்களுக்கு? உயிர்த்தெழுதல், செத்துப்பானவர் மீண்டும் வருவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு சத்தியத்தை அங்க நம்ம படிக்கிறோம். இது சபைக்கு முக்கியமான ஒரு வெள்ளிக்காசு. சபை வைத்திருக்க வேண்டிய ஆத்மா பார்க்க போது இங்க போனோம்னு அது சத்தியம் இல்லை. மறித்தார், அவர் ஒண்ணும் இல்லாம இருக்கிறாரு, மீண்டும் அந்த காலம் வரும்போது என்ன அவர் உயிர்த்தார். ஜீசஸ் சொன்னாங்க, பிரேத குழுவில் அனைவரும் என்னுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும், எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அங்கே இருக்கிறது நம்ம போகிறோம். அதான் தேவன் ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சிருக்காரு, மீட்கும் பொருள், மனிதனை மீட்டெடுக்கிற ஒரு திட்டம். ஆனால் இன்றைக்கு இதுக்கு தக்கவாறு ஒரு பொய் போதனை இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு பெயர் சபைகளில் கிறிஸ்து சபைகளுக்குள்ள என்ன மாதிரி உபதேசம் கொடுத்துருக்கா தெரியுங்களா? அப்ப இல்ல தக்கரா இயேசு அவர் சிறுவேல கொடுத்தாரு, அந்த பலி யாருக்காக மட்டும்தான். யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ, நம்புறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த நீர்த்தே தவிர மற்ற ஜனங்களுக்கு கிடையாது. நான் கரெக்டா சொல்றதா இல்லைங்களா? அப்படிதானே சொல்றாங்க, ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான் சொல்றாங்க. ஏன்னா வசனம் அந்த எந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுறாங்கன்னா, அப்போஸ்தலர் 4:12.
அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார்.
அப்போ என்ன, அவருடைய நாமமே அல்லாமல், இயேசுவுடைய பேர் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு அநேகர் வந்து இன்னைக்கு பெயர் சபைகள்ல பெரிய பெரிய வேலைகளை செஞ்சு, முயற்சிகளை செஞ்சு, நிறைய மிஷினரி ஒர்க் எல்லாம் செஞ்சு, இன்றைக்கு இந்தியா மட்டுமில்ல உலகத்தையே மனத்திரும செய்யறதுக்கு பெரிய பெரிய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறது நம்ம பாக்குறேன். ஆனா இங்க அப்போ சொன்னாங்க, பவுல் என்ன சொல்லிக்கிறாருன்னா, கண்டிப்பா பாவத்திலும் மனத்திலும் விடுதலை ஆகணும்னா ஒரே வழி யாரு? அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஜீசஸ் மேல விசுவாசம் இல்லாம யாரும் வர முடியாது. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசு சிலுவையில, அந்த சிலுவையினுடைய ரகசியம், சிலுவை மரணத்தினுடைய கல்வாரி, சிலுவை மரணத்தினுடைய ரகசியம் என்னன்னா, அதாவது இருவிதமான ரட்சிப்பு அங்கே பேசுகிறார். அது மட்டும் இல்ல, இரண்டு காலங்களில் நடைபெற போகிற ரட்சிப்பு பத்தி அப்போஸ்தலர் பவுல் அங்கே பேசுகிறாரு. அப்ப மனிதர்களுக்காக தேவன் வச்சுக்கிற ரட்சிப்பின் திட்டத்துல ரெண்டு கால பகுதி இருக்குது. அப்ப முதலாவது சுவிசேஷ யுகத்தில் ஒரு ரட்சிப்பு, அதுக்கப்புறம் 1000, அதை தொடர்ந்து 1000 வருட மனசாட்சியில ஒரு ரட்சிப்பு இல்லைங்களா? இது ரொம்ப சிம்பிள், நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சுவிசேஷ யுகத்தினுடைய ரட்சிப்பு, அதுக்கு பேர் என்ன பைபிள்ல, பெரிதான ரட்சிப்பு அல்லது பரலோக ரட்சிப்பு. ஆனா உலகத்தின் ஜனங்களுக்கு எவ்வளவு வச்சிருக்கிறாரு? 1000 மனசாட்சி. அவங்களுக்கு எந்த ரட்சிப்பு? பூலோக ரட்சிப்பு. அவங்களுக்கு பரலோக ரட்சிப்பு இல்ல, பூலோக ரட்சிப்பு. அப்ப பரலோக ரட்சிப்பு ஒண்ணு இருக்குது, பூலோக ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, இருவிதமான ரட்சிப்பு இருக்குது. இதைதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாரு. ஆனா இதை பத்தின ஒரு அறிவு இன்றைக்கு சபைகளில் இல்லாதனாலதான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஈடுபடியினுடைய அந்த சத்தியத்தினுடைய ஆழம் புரியாதனால இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தங்களுடைய நேரம், தங்களுடைய பொருள், பணம், ஏகப்பட்ட பணம் இதெல்லாம் செலவழிச்சு வெறுமனே பெரிய பெரிய மிஷினரி ஒர்க் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாக மாத்தணும்ன்ற அந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கணும். இது யாரு கொடுத்த போதனை? இது பிசாசு கொடுத்த போதனை. பாத்தீங்கன்னா சத்தியமாரியே தெரியும். அப்ப உலகத்தின் ஜனங்களே மனம் திருப்புறது இப்போ தேவனுடைய திட்டமா? கிடையாது. இப்போ என்ன திட்டம் தேவனுடைய திட்டம்னா, தம்முடைய மனிதனை தம்முடைய சரீரமான சபையை தேர்ந்தெடுக்கிற காலம், மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிற காலம் அதான். ஆனா ஆயிரம் வருடம் ஆட்சியில முழு உலகத்தின் ஜனங்களையும் மன திரும்ப செய்யறது. அதான் சொன்னார், பூமி கத்திரை அறிவியல் அறிவினால் நிறைந்திருக்கும், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கு போறோம். அப்போ இந்த காலத்துல ஒரு வேலை, அந்த காலத்துல ஒரு வேலை. அப்ப இந்த காலத்துல நடக்கிறது நடக்க வேண்டிய வேலை, அந்த காலத்துல நடக்கிறது கொண்டு வந்து இந்த காலத்து கூட மிக்ஸ் பண்ணி இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சா நிறைவேறுமா? கர்த்தரா இயேசுனாலே முடியல. கர்த்தரா இயேசு சில ஜனங்கள் எல்லாத்தையும் மன திரும்பிட்டார். அவர்களுடைய நம்ம பெரிய ஆளுங்களா? அவர்னாலேயே முடியலையே. அதே போல சீசர்கள் உலகமெங்கும் போனாங்க, உலகத்தையே கன்வெர்ட் பண்ணிட்டாங்களா? முடியாது. இன்னைக்கு சபை கூட நம்ம கூட இருக்கிறோம், நம்ம கூட உலகத்தை கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாது. உண்மை சத்தியத்துக்கு அறிவிக்க முடியாது. அப்ப போற இடத்துல சும்மா ஜீசஸ் ஜீசஸ் சொல்லி கொடுத்துட்டு வரலாமே தவிர இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது, மன திரும்ப செய்ய வைக்க முடியாது. அது ஏற்ற காலம் இருக்குது. அதனால இருவித ரட்சிப்பு இந்த ஈடுபடியின் மூலம், ஈர்க்கும் பொருளின் மூலம் தேவன் வச்சிருக்கிறாரு. அதான் எல்லாரையும் ஈர்க்கும் பொருள். கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் மனுஷனா பிறந்த அத்தனை பேர்த்தையும் தேவன் என்ன பண்ண போறாங்க, மீட்டு ரட்சிக்கும் திட்டத்தை கர்த்தரா இயேசுனுடைய ஈடுபடியினுக்குள்ளாக அவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் மூன்றாவது வெள்ளிக்காசு. இந்த ஒரு சத்தியத்துல நம்ம தெளிவா இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாத. அது வந்து காசு இல்லாத மாதிரி தான், கல்யாணம் ஆகாது. நான்காவது வெள்ளி காசு என்னன்னா, அது இந்த மாபெரும் ஈடுபடியினுடைய மகிமையை புரிந்து கொண்ட பின்பு, கர்த்தராய் இயேசு மூலம் உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கிறது, ஒரு பாதி பாவத்திலிருந்து விடுதலை ஆவாம் அப்படிங்கிறது கண்டுபிடித்த பின்பு, அங்க வசனத்துல நம்ம படிக்கலாம். எப்படி படிக்கிறோம்னா, ரோமர் 1:17
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது.
சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. என்னது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்? இது மாற்றி நூற்றி தான் கண்டுபிடிச்சார். ஆனா அந்த இரண்டு யுகத்தில் நடந்து கொண்ட விஷயம் என்னன்னா, வாரை வாரம் போய் பாதுகாப்பு இடத்துல போய் அவங்க பாவ மன்னிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ மாட்டில் நிறுத்தி இந்த வசனம் தான், இந்த வசனம் தான் அவரை மாட்டுச்சு, பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி கிடையாது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப என்ன மாதிரியான விசுவாசம் அப்படின்னா, யார் மேல விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு மேலும், அவருடைய ஈடுபடியின் மேலும். மீட்கும் போட்டு கொடுத்தாரு, அந்த ஈடுபடியின் மேலும் வைக்கிற விசுவாசத்தின் மூலம், அந்த விசுவாசத்தின் மூலம் ஒருவனுடைய பாவம் என்னாகப்படுதாமா, மன்னிக்கப்படுகிறது. இந்த காலத்திலேயே யாரெல்லாம் இயேசு மேல் விசுவாசம் வச்சு வந்திருக்கிறாரோ அவங்களுடைய பாவம் என்னாகப்படுதுன்னா அது மன்னிக்கப்படுகிறது. அதை பத்தி அப்போஸ்தலர் 10:43 அப்போஸ்தலர் 10,
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தனர்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் எல்லாம் என்னத்தை பெற்றுக்கொள்வான்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். அப்ப ஒருத்தனுக்கு பாவம் பாவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பேர்
என்ன?
பரிசுத்தவன், நீதிமான். அதான் அந்த நான்காவது வெள்ளிக்காசு, நீதிமானாக்கப்படுதல். அப்ப இயேசு மேல விசுவாசம் வச்சு வரும்போது, அவருடைய ஈடுபடியின் மேல் விசுவாசம் வச்சு வரும்போது, இந்த ஒரு கிருபை, இது ஒரு கிருபை, தேவன் கொடுக்கிற கிருபை. என்னது, நம்ம பாவிகளாக இருக்கிறோம், ஆனா தேவன் எப்படி நினைச்சுக்கிறாரு? பாவிகள் கிடையாது. ஏன்? இயேசு மேல் விசுவாசம், அவருடைய ஈடுபடியின் மேல் விசுவாசம் வச்சு. இயேசுதான் இரட்சகர், இயேசு தவிர வேற ஜீவனுக்கு வழி கிடையாது அப்படின்னு முழுமையா சுத்த மனசுல நம்பி வருகிறவங்களுக்கு தேவன் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, ஒரு கிருபை அளிக்கிறாரு, நீதிமானாக்கப்படுதல். அதான் நான்காவது அது வெள்ளிக்காசு. இது எப்படி அடையாளமாக சொல்லிக்கிறாருன்னா, ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான்ன்றதை பத்தி எப்படி அடையாளம் சொல்லிக்கிறதுன்னா, ஒரு நீதியின் சார்பை கடையாளமாக சொல்லப்பட்டது. பைபிள் எது கடையாளம் இருக்குது? நீதியின் சால்வை. அதை நீங்க படிக்கலாம், ஏசாயா 61:10.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கொண்டிருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும்.
பாத்தீங்களா, கம்பாரிசன் கொடுக்கிறாரு, மணவாளன் தன்னை எப்படி ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்வது. அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை கல்யாணமாக போற மாப்பிள்ளை எப்படி இருக்கிற பாத்தீங்களா, அவன் நம்மள மாதிரி ஆர்டினரி ட்ரெஸ் போட்டு உட்காந்து தானே மாப்பிள்ளை கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு அந்த அன்னைக்கு அவன் எப்படி இருக்கார், எவ்வளவு நீட்டா இருக்கா பாத்தீங்களா, ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஒரு கல்யாண உடைய தனியாக போட்டு ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கொள்வது போலவும், அப்புறம்
மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்.
அதாவது கம்பாரிசன் கொடுங்க, நீதியின் சால்வை போத்திட்டாரு அப்படின்னு. சால்வை போத்திருக்கிற ஏற்கனவே நம்ம ஒரு துணி போட்டிருக்கிறோம், அந்த துணிக்கு மேல இப்பனா ஒரு நீதியின் சால்வை அப்படின்னு என்ன, நீதியின் சால்வைனா நம்ம பாவிகள், ஆனா பாவிகள் மூடப்படும் போத்தினா நம்ம சரீரம் தவறாது பாத்தீங்களா, அது மாதிரி பாவம் என்னாவது மூடப்படுகிறது. அதான் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ, யாருடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்ப ஜீசஸ் மேல விசுவாசம் வச்சு வரும் போது நாம் பாவிகளாக இருந்த போதிலும் அந்த கர்த்தருடைய அந்த மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலம் நம்மளுடைய பாவம் மூடப்படுகிறது. ஆனா அந்த சாவி எடுத்தா எப்படி இருக்கும், உள்ள பயங்கர நாட்டமா இருக்கும். இப்ப நம்ம ரோட்ல ரோட்ல பைத்து கணக்கில் போயிருக்காங்க, துணி எப்படி இருக்கு, அதே அந்த துணி மேல நல்ல ஒரு ரெய்மண்ட் போட்டு போட்டு கையில கட்டி விட்டு மூஞ்சில கல்வி எல்லாம் நீட்டா பண்ண எப்படி இருப்பார் அவர், ஆனா போட்ட கழிக்கணும் ஒட்டுனு கழிக்கணும். அது மாதிரி தான் நம்மளுடைய நீதிகள் எல்லாம் தந்தைகளே போல இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அதுக்கு மேல என்ன போட்டிருக்கிறாரு, ஏற்கனவே நம்ம பாவத்தில் இருந்து விடுதலையும் ஆகல, ஆனாலும் நம்மளோட பாவிகள்லேருந்து நினைத்து கொள்ளுது, அதுதான் நீதிமான் ஆக்கப்படுதல். இது உண்மையில கிருபையே இல்லைங்களா, மற்ற எல்லா வியாதிகளுக்கு எல்லாம் மாத்திரை மருந்து ஊசி எல்லாம் இருக்கு, ஆனா பாவத்தை போக்குறதுக்கு மருந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, அப்ப கர்த்தர் இயேசு மேல் வைக்கிற விசுவாசம், அதன் அந்த விசுவாசத்தின் மூலம் நாம் பாவி இல்லைன்னு சொல்லி தேவன் நினைக்கிறார். அப்போ அதுதான் நீதியின் சால்வையாக இங்க அறிவுறுத்தப்படுகிறது, அதாவது உருவகமாக பேசப்படும். ஆனா சால்வு போட்டியாச்சு, ஆனா இப்ப சால்வு கூட என்ன ஆகும் டெய்லி, இப்போ நம்ம துணி போடுறோம் இந்த மாதிரி துணி வெள்ளை துணி தான், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சும்மா பஸ்ல ஏறி அவங்க போய் இறங்கணும்னு பார்த்து சட்டை பார்த்து எப்படி இருக்கு. அப்ப நேரியின் சால்வை கூட என்ன ஆகும், மீண்டும் 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 கரையாகும். கரைங்கிறது என்ன, பாவங்கள் நம்முடைய ஐம்புலன்கள் மூலம் நம்மளுடைய சரீரம் என்ன, நம்முடைய அந்த சரீரம் என்ற அந்த துணி நீதியின் சால்வை. இயேசு மேல விசுவாசம் வச்சிருந்தாலும் கூட அந்த பாவங்கள் மூடப்பட்டிருந்தாலும் கூட அனுதினமும் கரையாகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு மேல் வரக்கூடிய அழுக்குகளை சரி பண்றது எப்படி அப்படின்னா, ஒன்னு யோவான் 1:8-9,
நமக்கு பாவம் இல்லை எப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
என்ன பண்ணும், பாவ அறிக்கை தேவனிடத்தில் செய்யணும், பாவ அறிக்கை மனுஷங்கிட்ட செய்ய முடியாது, ஏன்னா அவரே ஒரு பாவி. அப்ப தேவனிடத்தில் அனுதினம் மன்னிப்பு செய்யும் போது, மன்னிப்பு கேட்கும் போது, பாவ அறிக்கை செய்யும் போது அவர் அதை எல்லா அநியாயத்தையும் நீக்கி சொல்றார் பாருங்க, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, ஆனாலும் ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகத்துக்கு வைக்கிறோம், நம்ம உள்ள போட்டுக்கிற துணி இன்னும் என்ன இல்லை, ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த துணி, அது இன்னும் அந்த நாத்தா முடிச்ச துணி இன்னும் கட்டவே இல்லை, அதுக்கு மேல வந்து ஒரு ரெய்மான் போட்டு போட்டுக்கிறோம், அவ்வளவு அப்படியே போட்டு அப்படியே நீட்டா வர்ற மாதிரி நின்றுக்கிறோம், கரெக்டா இல்லை. இதுதான் வந்து கத்திர இயேசு நம்ம மேல ஒரு நீதியின் சால்வை போத்திருக்கிறார், அந்த துணியும் அனுப்ப பண்ணிட்டு இருக்கிறோம், அதுவும் அணுகின பாவ அறிக்கையின் மூலம் அது சரியாயிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு கிருபையினால தான் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய வசனங்களை படிக்கிறதுக்கும், அவரிடத்துல நம்ம ஜபம் செய்யறதுக்கும், அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாவிகள் என்ன பண்ண முடியாது, தேவ சமூகத்தில் நிற்கவே முடியாது, ஆனால் நம்ம பாவிகள் தான். ஆனால் தேவன் எப்படி நினைக்கிறாரு, பாவிகள் இல்லை இவர்கள் நீதிமான்கள். என்ன காரணம், ஒரே காரணம், இயேசு மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலம் கிடைக்கிற அந்த மாபெரும் கிருபியினால நீதிமானாக்கப்படுகிற திட்டம் தேவன் வச்சிருக்கோம். அப்ப இதுக்கு ஒப்பாக பொய்யான போதனை பிசாசு என்ன கொடுத்திருக்கிறான், பாவ மன்னிப்புக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான், இயேசு மேல் விசுவாசம் ஒண்ணு வேணாப்பா, வார வாரம் நீ சர்ச்சில் வந்து பாவ வரிசையை பண்ணு, நாங்க ரைட்டா பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பக்கம் செவத்துக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு இவர் எல்லாம் உழைஞ்சிட்டு இருப்பார் பண்ணதெல்லாம். அப்போ அவர் பாவம், இது பாப மார்க்கத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. அதே போல புரொடஸ்டன் அமைப்புகள்ல அந்த நீதிமான் நிலைமை எப்படி அவங்க கொண்டு போறாங்க, எப்படி காமிக்கிறாங்கன்னா, வேசு மேல ஒரு விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, மாறாக நிறைய நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலம், படிப்பு காலேஜ் கட்டி படிக்க வைக்கிறது, அப்புறம் மருந்து ஆஸ்பத்திரி கட்டுறது, அப்புறம் மிஷினரி ஊழியம் பண்றது, மிஷின் செய்யறது, இன்னும் வந்து நல்ல நல்ல காரியங்கள் செய்வதன் மூலம் பாவம் என்னாகும்? அதான் ஏன்னா ஒரு ஊமை அப்படிதான் சொல்லிக்கிது, நான் பசியா இருந்தேன் என்னுடைய பசிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, நான் துணி இல்லாமல் இருந்தேன் எனக்கு நீங்கள் துணி கொடுத்தீங்க, அப்புறம் அந்நியனா இருந்தேன் என்று சேர்த்து கொண்டீர்கள். அதனால சில பொது நலன்களை செய்யும் பொது தொண்டுகள் செய்வதன் மூலம் நன்மை கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏது சொன்ன ஊமை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், எந்த கிளாஸ்ல? மூன்று அறுவடைகள்ங்கிற கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கிறோம். அந்த செம்மறியாடியும் வெள்ளாடியும் பிரிக்கிறது, அது எப்போ? தாயிரவரிட அரசாட்சியில உலகத்தின் ஜனங்களுக்கு சத்தியமெல்லாம் கற்றுக் கொடுத்த பின்பு அவங்களை பிரிக்கிற மெத்தட் அது. அது மட்டும் இல்ல, அது ஒரு ஊமை. பசின்றது நேரடி அர்த்தம் இல்ல, துணி இல்லாமல் இருந்தேன்றது நேரடி அர்த்தம் இல்ல, வியாதியா இருந்த நேரடி அர்த்தம் இல்ல, காவலில் இருந்தேன்றது நேரடி அர்த்தம் இல்ல. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனா இந்த வசனத்தை நேரடி அர்த்தம் எடுத்து நீங்க நிறைய பொது தொண்டுகள் செய்வதன் மூலம் நீதிமன்றங்களாக தங்களை நினைத்துக் கொள்றாங்க நிறைய பேர். இது இந்துக்கோ பண்றாங்க, நன்மையான காரியங்கள் செஞ்சா போதும் சார், நேர்மையான காரியங்கள் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நீதிகள் எல்லாம் எப்படி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏசாயா 64:6
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது.
அப்போ கர்த்தரா இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அழுக்கான கந்தை வஸ்திரம் போல அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 வெள்ளிக்காசுகளின் மூலம் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, தேவன் சிருஷ்டிப்பு செஞ்சாரு, மனிதன் வீழ்ச்சி அடைஞ்சுதான், மனிதனை மீண்டு வச்சுக்கும் திட்டம் தேவன் வச்சாரு தன்னுடைய மகன் மூலம். ஆனா மகன் மேல் யாரெல்லாம் விசுவாசம் இருக்கிறாரோ அவர்களை தேவன் என்னவா மாத்துறாராமா? நீதிமான்களாக மாத்துறாரு. இதுக்கு நம்ம எந்த முயற்சி எடுக்க வேண்டாம், ஒன்னே ஒண்ணு இயேசு மேல் அவருடைய ஈடுபடியின் மேல் விசுவாசம் வச்சா போதும். ஆனா இப்போ 5வது வெள்ளி காசு என்ன மனவாட்டி ஆகணும்னா 5வது வெள்ளி காசு கூட நம்ம கையில் இருக்கணும். அவன் 5வது வெள்ளி காசு என்னன்னா பரிசுத்தமாகுதல், சாங்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் நீதிமானாக்க போறது ஜஸ்டிபிகேஷன், இது வந்து சாங்டிபிகேஷன், அதுக்கு பரிசுத்தமாகுதல். அப்ப தேவனுடைய கிருபையில ஒரு மனுஷன் நீதிமான் ஆன பின்பு நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகணும்? இந்த பாவி பரிசுத்தமாகணும். முதல்ல பாவியாவே இருந்தாரு, தேவன் சால போத்தி ஏற்றுக்கொண்டார். ஆனா இப்ப என்ன போன நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இனி பாவத்திலிருந்து விடுதலையாகிறதுக்காக முயற்சி செய்யணும். உள்ள போட்டுக்கிற துணியை கழட்டி எழியணும், மேல மட்டும் போட்டுக்கிற துணி போடணும், நீலியின் வஸ்திரம் மட்டும் போடணும், உள்ள இருக்கிற கந்த வஸ்திரம் கழட்டணும், கழட்டி பாவத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப இந்த சத்தியங்களை தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். ஒரு பாவி பாவத்திலிருந்து விடுதலையாகுன்றது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற விஷயம் இல்லை, இது ஒரு நீண்ட கால ப்ராசஸ், ஒரு செயல்முறை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில போராட வேண்டிய ஒரு அப்போ அந்த பரிசுத்தமாகுதல்னா யார் மாதிரி? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம வர வேண்டும். தேவன் சித்தம் என்னங்க? மனுஷன் என்ன மாறணும்? யாரை முன்குறித்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வரும்படி முன்குறித்து வச்சிருக்கிறார். அப்படி வந்தாதான் அங்க போக முடியும். அப்போ பாவியாக இருந்தோம், நீங்க பாவியன்னு நினைக்கிறார். ஆனா அந்த அந்த ஆசீர்வாதம் பெற்ற பின்பு இப்ப என்ன முயற்சி எடுக்கணும்? பாவத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செய்ய வேண்டும், செஞ்சு பரிசுத்தமாக வேண்டும். அதை பத்தி ரோமர் 12:1 நம்ம படிக்கிறோம்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
ஆமா, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. அப்போ உங்களுடைய சரீரங்களை எப்படி வைக்கணும்? பரிசுத்தம். பாவிகளுடைய பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்றது கிடையாது. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கிறது கூடாத காரியம். முதல்ல விசுவாசம் வேணும். இப்ப விசுவாசம் தான் வந்தாச்சு, விசுவாசம் இருக்கிறதுனால நீதிமான் கூட ஆகியாச்சு. ஆனா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? பரிசுத்தமானும். எதுல இருந்து? பாவத்திலிருந்து. இது ஒரு நீண்ட கால செயல்முறை. அப்ப ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஒரு பாவி எப்பொழுது பரிசுத்தம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும் போது தம்முடைய சித்தத்தை விடுத்து தேவனுடைய சித்தத்தை இந்த சரீரத்தில்
ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சித்தத்தை ஒப்படைக்க வேண்டும், நம்முடைய சித்தத்தை வெறுக்க வேண்டும். சுய சித்தத்தை வெறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அந்த நீதிமான் நிலைமையிலிருந்து பரிசுத்தமாகற நிலைமை அது ஸ்டார்ட் ஆகும். இந்த வசனத்தின்படி நாம பார்க்கும் போது யாரையும் அங்கே கட்டாயப்படுத்துறதில்லை. வேண்டிக் கொள்ளுகிறேன், அப்போ சொல்ல போல் சொல்ல பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ முழு சுயாதீனத்தை ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, அதான் நம்மளும் மனப்பூர்வமாக தேவனுடைய சத்தியங்களையும் திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு மனமூர்ந்து அவருக்கு ஒப்புக் கொடுக்கறதுக்கு வரணும். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறதுக்கு மனப்பூர்வமாக என்ன பண்ணும், நம்மளே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா, கான்சன்ட்ரேஷன் ஆர் சரண்டர், ஒப்படைத்தல் அல்லது தத்தம் செய்தல், கான்சன்ட்ரேஷன். அப்ப நம்மளை நாமளே என்ன பண்ண இப்போ ஒப்படைக்கணும். அப்போ ஒப்படைக்கும் போது தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது பாவிகள் தாங்களே பாவ திருந்து விடுதலையாவது முடியவே முடியாது. அப்போ தங்களை பாவிகளாக ஒருவன் எப்பொழுது ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வழிநடத்தலுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்னாகும், அவனுக்குள் இருக்கிற பாவம் விடுதலையாகும். யாருடைய வழிநடத்தல் மூலமாக, தேவனுடைய வழிநடத்தலின் மூலமாக. அப்ப யாரெல்லாம் அவர்த்த மனமும் வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அப்போ அவர் யாருடைய பிள்ளையாய்கள், தேவனுடைய
பிள்ளையாய்கள்.
அப்போ அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த பின்பு நம்மளுக்குள் யார் கிரிய செய்யறாருனா தேவனே தம் நமக்குள் கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார். அதுல முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா விசுவாசம் வச்சு வரும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, நீதியின் சால்வு. ஆனா உள்ள போடுற துணி அப்படியே சார், ஆனா இப்ப பரிசுத்தமாக வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப அந்த பரிசுத்தமாக நம்மளால முடியாது, இப்ப தேவன் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். என்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ நம்முடைய ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலம் உண்மையான சத்தியங்களை தெரிஞ்சு நம்ம நாமே ஒப்படைக்கும் போது அங்க ஆரம்பிக்குது பரிசுத்தமாகுதல். எப்படி தேவன் ஸ்டார்ட் பண்றாருன்னா 2 கொரிந்தியர் 1:22 இது ரொம்ப முக்கியமான ஒன்று.
அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார்.
நம்முடைய இருதயங்களில தேவன் என்ன கொடுக்கிறாங்க, ஆவி என்னும் அச்சாரம். என்ன ஆவி, பரிசுத்தம். நம்முடைய பரிசுத்த ஆவியை ஒரு நீதிமான் தன்னைத்தானே முழுவதுமாக ஒப்படைக்கும் போது தேவன் நம்மளை சீல் போடுறாரு. எதுல பரிசுத்த அச்சாரம் என்பது ஒரு சீல். அப்ப பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மளை அப்போ இந்த உடன்படிக்கை செய்து அவருக்கென்று நம்மளை ஒப்படைக்கும் போது நம்மை நாமே தத்தம் செய்யும் போது நமக்குள்ளாக நம்முடைய இருதயங்களில் என்ன கொடுக்கிறாரு, ஆவி என்னும் அச்சாரம். எங்க நம்மளுடைய இருதயங்களில், புரிஞ்சுனீங்க. அப்ப பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் எங்க இருக்கும், இருதயத்துல. அதான் நான் பாக்குறேன், இருதயத்துல தான் நம்மளுக்கு அது நம்ம நடக்க வேண்டிய வெளியாட்டு போதிக்குது, நம்ம ஜப செய்ய வேண்டிய விதத்தை அது நம்மளுக்கு போதிக்குது, நம்ம வாழ வேண்டிய முறையை நம்மளுக்கு அது போதிக்குது. அதான் சொன்னார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்குது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நீங்கள் வந்து போதிக்க வேண்டுவதில்லைன்னு என்ன அர்த்தம், நீங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம வாழ்க்கை முறை அந்த தேவனுடைய வழிநடத்தல் கிடைக்கும். அப்போ இந்த ஒரு நிலைமைக்கு ஒருத்தன் ஒப்பு கொடுக்கிற நிலைமைக்கு வரும்போது அந்த ஸ்டேஜ் தான் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். எப்போ தேவனுடைய பரிசுத்தாவை நம்ம வாங்கிட்டோமோ அன்னையிலிருந்து நம்மளுக்கு ஒரு புது சிருஷ்டி ஆரம்பமாகிறது. புது சிருஷ்டின்னு என்ன அர்த்தம்னு பார்த்துங்க, நம்மளுக்கு நம்ம மாதிரி இன்னொரு மனுஷனா இல்ல, புதிய சிந்தனை. ஏற்கனவே இந்த பழைய சிந்தனைகள் போய் புதிய சிந்தனைகள் அதான் புது சிருஷ்டி ஆரம்பம். அப்போ ஆவிக்குரிய வகையில ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னு நாம பார்க்கணும். அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்புதான் தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களையும் முழுமையுமாக புரிந்து கொள்ளும் சக்தி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். தேவனுடைய பரிசுத்தாவி இல்லைன்னா தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதை பத்தி நம்ம 1 கொரிந்தியர் 2:14 படிக்கிறோம்.
ஜென்மஸ்வாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளான், அதாவது அவைகளை அறியவும் மாட்டான்.
ஜென்மஸ்வாப மனுஷங்களுக்கெல்லாம் இந்த மேட்டர்ல புரியாது. அப்ப கிறிஸ்தவரா இருக்கலாம், ஆனா ஜென்மஸ்வாபத்தில் இருக்கிறவருக்கு என்ன பண்ண முடியாது, தேவனுடைய காரியங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியாது, அது அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க ஸ்டெப் பாத்தீங்களா, அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் வருது. அப்போ ஒரு கிறிஸ்தவர் மனவாட்டி ஆகணும்னா இந்த ஸ்டெப்ல நம்ம போகணும். நெக்ஸ்ட், அது மட்டும் இல்ல, அந்த பரிசுத்தாவின் மூலம் தான் தேவனுடைய சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த சத்தியத்துக்கு என்ன வல்லமை இருக்குதுன்னா, அதான் ஜீசஸ் சொன்னாரு, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தம் ஆக்கும். அப்போ அந்த தேவனுடைய சத்தியத்துக்கு தான் என்ன இருக்குது, ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. அப்போ பரிசுத்தமாகுதல் இது ஒரு ப்ராசஸ். அப்போ ஒரு பாவி தன்னுடைய பாவ வழிகளை விட்டு பரிசுத்தமாகணும், கொஞ்சம் கொஞ்சமா லிட்டில் பை லிட்டில், அதாவது மில்லி மீட்டர் மில்லி மீட்டர். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு செல்லு என்ன இருக்குது, பாவம் இருக்குது, ரத்தத்தில் என்ன ஆயிடுது, கலந்துச்சிருக்குது. அப்போ இந்த இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நம்ம தேவனுடைய சத்தியத்தினாலே நம்மளை பரிசுத்தமாகணும். அப்போ அந்த சத்தியத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் வந்து வருங்காலத்தில் கூட ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் கூட உலகத்தின் ஜனங்கள் கூட என்ன ஆகணும், பரிசுத்தம் ஆகும். அவங்க தானாக முன் வந்து என்ன பண்ணுங்க, பாவத்தை விட்டு விலகணும். சாவதுன்னு விடுதலை யார் கொடுத்துட்டாரு, தேவன் கொடுத்துட்டாரு இலவசமா, யாரும் காசு தர வேண்டாம். அதான் எல்லாரையும் மேற்கும் பொருள். அதாவது அதை பற்றி நம்ம படிக்கும் போது ஒன்னு தீமோத்தி இரண்டாம் அதிகாரம் 3-4,
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
எல்லா மனுஷரும் இரட்சிப்படையும். அப்போ அது யாரும் காசு தர வேண்டாம். சாவு குழியிலிருந்து வெளியில வருது, அது கர்த்தரை இயேசு பே பண்ணிட்டார். ஆனா பாவத்திலிருந்து ஒருத்தர் விடுதலை ஆகணும்னா என்ன அறியணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராகிறார். அப்போ ஒரு சரியான சத்தியத்தை கற்றுக்கொண்டால் ஒழிய பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பரிசுத்தமாக வேண்டிய ஒரு ஒரு நிலைமை, ஒரு கண்டிஷன் இன்னைக்கு சபைக்கு இருக்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உள்ள போட்டுக்கிற அந்த அழுப்பு என்ன பண்ணும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். ஆனா இன்னைக்கு இதுக்கு தேவனுடைய சத்தியத்தின் மூலம் இந்த இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகிற முயற்சியை முயற்சிக்கு பதிலாக விசாஸ் என்ன சத்திய கொடுத்துருக்கிறான்னா, என்ன போய் கொடுத்துருக்கிறான்னா, இன்னைக்கு பெயர் சபைகளை நம்ம பார்க்குறோம், எப்போது தான் பேசிட்டு இருக்கோம், பாவத்தை விட்டு விழுகு பாவத்தை விட்டு விழுகு சொல்லிட்டே இருக்கிறாங்களே இல்லைங்களா. ஒரு மீட்டிங் முடிஞ்சு போகும்போது கூட அந்த பேனர் கட்டி தங்கிட்டுருப்பாங்க, இனிமேல் நீ சமாதானத்தில் புறப்பட்டு போ, இனிமேல் ஒருபோதும் பாவம் செய்யாதே அப்படின்றவர். சத்தியமுள்ள ஒன்றும் தெரியாம தங்களுடைய சொந்த முயற்சியில பாவத்தை விட்டு விழுகணும் அப்படின்ற ஒரு போதனை இன்னைக்கு வந்து பிசாசு கொடுத்துருக்கிறத நம்ம பாக்குறோங்க. ஆனா அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வஞ்சனை. எந்த மனுஷன் என்ன பண்ண முடியாது, தங்களுடைய சொந்த முயற்சியில பாவத்தை பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது சொந்த முயற்சினால. நம்ம எது செய்யக்கூடாதுன்னு நினைப்போமோ அதுதான் என்ன பண்ணுவோம், செய்வோம் இல்லைங்களா. ஏதோ செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் மனுஷன் செய்வான், விரும்பி செய்வான். அப்படி இருக்கும்போது அப்போ சொல்ற போல் சொன்ன ஆரம்ப காலத்தில் அவர் சத்தியத்துக்குள்ள வரும்போது நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்யறது என்னிடத்தில் கிடையாது. ஏன் அப்படி நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு இருக்கிற பாவமே அப்படி செய்யணும்னு சொன்னாரு. ஆனா சாகும் போது என்ன சொல்லிட்டாரு, நல்ல போராடத்தை நானே போராடிட்டேன், விசுவாசத்தை நான் காத்து. இது ஆரம்ப ஸ்டேஜில் சொல்லிக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். ஆனா போக 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 விடுதலையாட்டார். அது போலவே இங்க நம்மளுடைய ஒரு ஓட்டம். ஆம் சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பரிசுத்தமாகுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய சபைக்கு. அப்போ மனவாட்டியாக வேண்டிய ஒரு சபைக்கு அந்த பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆக வேண்டும். ஆனால் வந்து இன்னைக்கு பிசாசு கள்ள போதனை கொடுத்துட்டு இருக்கிறான். எப்படின்னாக்கா, தாங்களே சொந்த முயற்சியில பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், இயேசு மேல விசுவாசம் வச்சா போதும் பரலோகத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பொய் போதனை. அது கள்ள வெள்ளி காசு போலி காசு பகிர்ந்து கொடுத்துட்டு பாவம். இப்ப நம்ம ஆறாவதுக்கு நம்ம வரும்போது இது என்ன காயம்னாக்கா, இந்த எலக்ஷன் தேர்ந்தெடுத்தல் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சபையில என்ன மூன்று ஸ்டெப் இருக்குது, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்புறம் அவ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்ப என்னவாக மாறணும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மாறணும், எலெக்ஷன் எலக்டடாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த பரிசுத்தமான பின்பு தேவன் நம்மளை என்ன பண்ணணும், தெரிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நம்ம இன்னைக்கு எலெக்ஷன்ல வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட்ல ஒரு நாமினேஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர் போய் எல்லாம் எழுதி கொடுத்தா நான் இந்த எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ போட்டிடுவார். அதுக்கப்புறம் 5000 பேர் போட்டிடுவாங்க, அதில் யாராவது ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்படணும், தேர்ந்தெடுக்கப்படுறது கூட இது ஒரு ப்ராசஸ். தேவன் எப்படி பண்றாருன்னா, எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் நம்ம பார்க்கலாம்,
தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமல்லவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
அப்போ நம்ம பார்க்கிறோம், எதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப தேர்ந்தெடுத்தல், இது ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம், டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன், ரொம்ப முக்கியமானது. அப்போ இது எப்ப தேவன் தெரிந்து கொண்டார்? நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை. அப்ப அந்த நம்மைன்றது யாரை குறிக்கும்? எபேசு சபை மட்டும் குறிக்காது, ஆதிகால சபை மட்டும் குறிக்காது, 2000 வருட காலமாக இருக்கிற சபையை குறிக்கும் இல்லைங்களா? அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டாருன்னா என்ன அர்த்தம்னா, இவர் தான் அந்த இவரு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிட்டு அவர் அழைக்கல. என்ன முன்னமே தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ஒரு வகுப்பர் இப்படி வரணும் அப்படின்னு தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அண்ணன் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் ஏற்கனவே முன்கூசி வச்சுட்டாரு, இந்த இவர் தான் அப்படின்னு குறிச்சு. இது வந்து ஒரு ஓட்டமா, ஏற்கனவே குறிச்சு வச்சுட்டாருன்னா மனுஷங்களுக்கு வந்து அது ஒரு ஓட்டமே கிடையாது இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, தேவன் ஒரு பாரபட்சம் உள்ளவராக இருப்பார். அப்ப எலெக்ஷன்ன்றது என்ன? ஒரு போட்டி தானே, எலெக்ஷன்ன்றது ஒரு போட்டி. அப்ப போட்டின்னு தேவன் தெரிந்து கொள்றாரு, இவர் தான் அப்படின்னா அவன் மத்தவங்கள பாரபட்சம் தானே அர்த்தம். அப்போ இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. என்ன விஷயம்னா, தம்முடைய கர்த்தரா தன்னுடைய மகனுக்குள்ளாக இத்தனை பேர், ஒரு வகுப்பார், 144,000 பேர் இவர்கள் தன்னுடைய மகனுடைய சரீரமான சபையாக வர வேண்டும் என்றார். நம்பர் தான் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரே தவிர, இவர்தான் தேவன் அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா தேவன் பச்சைபாதம் உள்ளவரே கிடையாது. ஆனா இந்த ஓட்டத்துல யாரு வேணாலும் ஓடலாம், ஓடி வெற்றி பெறும். உலகத்தில் கூட அப்படித்தான், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னா 10 பேருக்கு தான் ஓட வைக்கிறார். ஒருத்தனை மட்டும் ஓட வச்சானாக்கா அது வந்து ஒரு போட்டியா? அது போட்டியே கிடையாது. அப்போ 10 பேர் ஓடுறது, அனுமதி நிறைய பேர் ஓடுறோம். அப்ப 144,000 பேரை மாத்திரம் தெரிஞ்சிருந்தாருன்னா, சப்போஸ் அவர் யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா, அப்புறம் திருப்பி என்ன பண்ணும்? ஒரு ஓட்டத்தை ரெடி பண்ணும். அப்படி தேவன் பண்றதில்லை. அப்ப நீங்க இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டாருன்னா, இவருக்கான் தெரிந்து கொள்ளல, மாறாக ஒரு வகுப்பாரே தேவன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஆனா பிசாசு இதுக்கு ஒப்பாக ஒரு கள்ள போதனை என்ன கொடுத்துருக்கான்னா, அதாவது சில வசனங்களின் அடிப்படையில் சொல்றான், கலாத்தியர் 1:15. கலாத்தியர் 1:15 நாம் படிக்கும் போது,
அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன்.
இப்ப அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, என்னுடைய தாயின் வயிற்றிலேயே என்ன பண்ணிட்டாரு, என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இளைஞர் தெரிந்து சின்ன சில ஜனங்கள் எல்லாம் அவருடைய தாயின் வயிற்றிலேயே தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சில வசனங்கள் இருக்கிறதுனால, இன்னைக்கு பிசாஸ் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே தேவன் வந்து இவங்க தான் சொல்லிட்டு அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு. ஆனா இப்படி சொன்ன அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல பேசும்போது எப்படி சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 9:27 பாருங்க,
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகின்றேன்.
அப்ப தேவன் முன்குறிச்சு வச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி முயற்சி எல்லாம் அவர் செய்யணுமா? என்ன சொல்றாரு, நான் ஆகாதவனாய் போகாதபடி இந்த பொறுப்பு யாருகிட்ட இருக்குதுன்னு சொல்றாரு. தகுதி ஆகணும்னா நான் தான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ தேவன் வந்து தன்னுடைய கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டாருன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய கிருபை அவ்வளவு பெருசு. இன்னைக்கு நம்மளுக்கு கூட இங்க வந்திருக்கிற ஜனங்கள் கூட அப்படித்தான், நம்மளுடைய கர்ப்பத்தில் கூட தேவன் வந்து கிருபை காமிச்சிட்டு காமிக்கிறேன்னா இங்க நம்ம வர முடியாது. சத்தியத்துக்கு நம்ம வந்தாச்சு, ஆனா ஓடி முடிக்கிற பொறுப்பு யாருடையது? நம்மளுடைய பொறுப்புங்க. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா இந்த இருண்ட யுகத்துல இந்த கள்ள போதனைகளை, புளித்தமாக கொப்பான கள்ள போதனைகளை பிசாசு கொடுத்துருக்கிறா. என்னன்னா, அந்த ரிஃபார்மேஷன்ல ஒருத்தர் வந்தாரு, கெல்வின், ஜான் கெல்வின்ங்கிறவர், அவர் வந்து எப்படி ஒரு உபதேசம் ஜனங்களுக்குள்ள கொடுத்துட்டாருன்னா, ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திட்டேன்னா, ஏற்கனவே தேவன் சில பேர்த்த முன்குறிச்சு வச்சுட்டாரு, அவனுதான் பரலோகம் போக முடியும், மிச்ச ஜனங்கள்லாம் நித்தி நித்த காலமா நரகத்துல வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஜான் கெல்வின் தன்னுடைய உபதேசத்துல சொல்லி வச்சிருந்தார். இது பிசாசுடைய ஒரு உபதேசம் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தேர்ந்தெடுத்தல் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அப்போ சில போல் சொன்னாங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், சும்மா வந்து என்ன ஓட வேண்டாம், இந்த சத்தியாக சொல்றாங்க கேட்கறாங்க அப்படி இல்லை, நீங்கள் ஓடுறது வந்து பிரைஸ் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப தெரிந்து கொள்ளப்படுதல் இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இப்ப நம்ம ஏழாவது காயின் என்ன தெரியுமா, அது கூட ரொம்ப முக்கியமான சத்தியம். யாரை பற்றி? த ட்ரூத் அபவுட் காட், கடவுள் பற்றிய சத்தியம். அப்ப நம்மளுக்கு கர்த்தர் இயேசு கடவுள் பற்றி தேவன் பற்றி என்ன சொல்லிக்கிறார்? அப்ப நம்ம ஒரு மனித நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? யோவான் 17:3 படிக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான வசனம். யோவான் 17:3,
ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
அதுங்களா, இப்போ தேவன் பற்றி அவர் சொல்றாரு, அங்க தேவன் பற்றி சாட்சி கொடுக்கிறாரு, தன்னை பற்றியும் சாட்சி. அப்ப ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா யாரெல்லாம் தெரியணும்? ஒன்றான மெய்தேவனாகிய The only true God, அவரை பற்றி அறிவு வேணும். இன்னைக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு அந்த ஒரே கடவுள் பற்றி தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. அதனால ஜீசஸ் அவ்வளவு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும் கூட சொல்ல, ஒரு மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம், பிதாவாகிய தேவன் பற்றி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு பற்றி. அப்போ கர்த்தர் இயேசு பற்றி என்ன படிச்சிருக்கிறோம்? தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய முதல் இல்லைங்களா, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமானவர், அதாவது சத்தியமும் உண்மையும் உள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறார் அவர். அவர் ஜீசஸ் என்பவர் யார்? த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய முதல் யார்? நம்முடைய கர்த்தராகிய. அப்ப பிதாவே தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு பற்றியும் தெளிவான ஒரு சத்தியம் நம்மளுக்கு வேணும். இது இல்லாம கர்த்தருக்கு மனவாட்சி ஆக முடியுமானா? அது நினைச்சு பார்க்க கூடாது. அது வந்து அந்த காசு போலி எண்ணி காசு. இன்னைக்கு இன்னைக்கு அவன் கொடுத்துட்டுக்கிறான், என்ன கொடுத்துட்டுக்கிறான்? இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில பிரபலமான உபதேசம் காட் பத்தி என்ன இருக்குதுங்க? மூன்று கடவுள், மூணு, ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்க. இது ஒரு தெய்வீக ரகசியம். மூணு பேர் ஒன்னு தான் மூணு பேரும். இது யாராவது கேட்டா இது வெளிக்கு சொல்ல முடியாது, இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பொய் போதனை திருட்டி திருத்தலும் என்பது வேதாகமத்தில் இல்லாத ஒரு போதனை. அதில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் சகோதரர் சொல்லி. ஆகவே இந்த தேவன் பற்றிய உண்மையான சக்தி இல்லைங்களா, தேவனுடைய பேர் கூட உங்களுக்கு தெரியும். அதே போல நம்முடைய கர்த்தரை இயேசு கூட யார் என்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துடும். இப்போ நம்ம எட்டாவது சத்தியத்துக்கு நம்ம போனோம்னா, எட்டாவது வெள்ளி காசு அது எதை குறிக்குதுன்னா, அப்போ தேவன் பற்றிய சத்தியம் தெரிந்த பின்பு கர்த்தரே இயேசு சபைக்கு என்ன ஒரு பாக்குரத்தம் கொடுத்துட்டு போனான்னா, தம்முடைய இரண்டாம் வருகையை பற்றிய சத்தியம். அப்போ அநேக நூற்றாண்டுகளாக கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி இல்லைங்களா. அதை பத்தி எப்படி சொல்லிக்கிறாரு கர்த்தரே இயேசு? நம்முடைய வருகையில் எப்படி வருவார்? இரவிலே திருடன் வருகிற விதமாக அவர் வருவார். ஆனால் 1 தெசலோனியர் 5:2-4, 1 தெசலோனியர் 5:2-4,
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
நமக்கே நல்லா தெரியும்.
சமாதானமும் சௌக்கியமும் சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில்
இருப்பாரு. ஆனா சகோதரருக்கு தெரியும், சகோதரர் அப்ப சபையின் மக்களுக்கு கர்த்தருடைய இரண்டாம் வருகை தெளிவாக தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தர் இயேசு தம்முடைய வருகையை பத்தி சீஷர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போய்கிறார், நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஏற்பாடு செஞ்சு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் போய் அதை ரெடி பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வந்து நான் எங்க இருக்கணும் அங்கேயே உங்களையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக என்ன புரியுதுன்னா, கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையானது இன்னைக்கு சபையானது ஆரம்ப கால சபையே எதிர்பார்த்து சீக்கிரம் வந்துடுவார் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல, இது வந்து கர்த்தருடைய வருகையானது இரவிலே திருடன் வருகிற விதமாக. நிறைய பேருக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அவருடைய வருகை, ஆனா சகோதரர்களுக்கு தெரியாமல் இருக்காது. நீங்கள் இருளில் உள்ளவர்கள் அல்லவே அப்படின்னு என்ன அர்த்தம்?
வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள்.
அது இல்ல, அறியாமையில நீங்க இல்ல, அவருடைய வருகை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அவருடைய வருகை எப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நம்ம ஏற்கனவே கிளீனா நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய இரண்டாம் வருகையினுடைய வருஷம் கூட நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதாவது 1874, அது மட்டும் இல்ல இந்த கடைசி கால சபையினுடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வந்திருத்தனின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா பிசாஸ் என்ன பண்ணிட்டான், கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பதிலாக போய் போதும் என்ன கொடுத்துருந்த தெரியுங்களா, வசனத்தின் அடிப்படையில் தான். மத்தேயு 24:36, மத்தேயு 24:36, மார்க்கு 13:32, ரெண்டு வசனம் படிக்கணும். யார் வேணும் படிக்கணும்.
அந்த நாளையும் அந்த நாளையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
யாருக்குமே தெரியாது. அப்புறம் மார்க்கு 13:32,
அந்த நாளையும் அந்த நாளையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்.
அப்படி சொன்னதுனால இவன் என்ன பண்றானா, பிசாஸ் என்ன பண்ணிக்கிறானா, கர்த்தருடைய இரண்டாம் வருகையை பத்தி இயேசுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் எப்பொழுதுமே தெரியாது அப்படின்னு ஒரு பொய்யான போதனை சொன்னதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில கர்த்தருடைய இரண்டாம் வருகையை பற்றிய தெளிவான ஒரு அறிவு இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் இன்னைக்கு எப்படி இருக்கு போதனைகள், இவரோ வருகிறார் 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 சொல்லிட்டு அது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு தவிர எப்ப வருவாரு எப்படி வருவாரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. நம்ம பாக்குறோம், அதான் வந்து இந்த ஒரு சத்திய கூட மறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தபடியாக 9வது டெலிகாஸ்ட் என்னன்னா, கர்த்தருடைய இரண்டாம் வருகையில அவர் எப்படி வர்றாரு, இந்த உலகத்தின் மேல் அதிபதியாது, த மில்லினியம் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துவனுடைய 1000 வருடம் அரசாட்சி. அதான் நம்ம பார்த்தோம், இதுதான் தொலைஞ்சு போச்சு, தொலைஞ்சு போன ஒரு சத்தியம், பல நூற்றாண்டுகளாக தொலைஞ்சு போன சத்தியம். ஆனா வசனங்கள் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய தலைவர் யாரு, கிறிஸ்து, கூட அமைச்சர்கள் யாரு, சபை. அப்ப அவ இது மாற்றி, அது மட்டும் இல்ல ஜீசஸ் சொன்ன ஜபத்துல, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பொருளத்தை செய்வது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவருடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவருடைய இரண்டாம் வருகையில அவருடைய 1000 வருட அரசாட்சி எதுக்காக, அவர் என்ன உலகத்தின் அமைப்புகள் மேல் தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், அதை பத்தி நம்ம படிக்கணும். அதே போல தனித்தனி மனிதர்களுடைய நியாய தீர்ப்பு, இப்படி எல்லாம் பல நிகழ்ச்சிகள் பல காரியங்கள் இந்த உலகத்துல அவர் நிகழ்த்த போறார். அப்ப 1000 வருட அரசாட்சியில அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கூட யார் இருப்பாங்க, அவருடைய சபை இருக்கும் நம்ம பார்க்கிறோம். அதான் அவருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரடைவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இந்த ஒரு சத்தியத்துக்கு பதிலாகத்தான் பிசாஸ் என்ன போதனை கொடுத்திருந்தானா, இந்த போக்கு மார்க்கத்தினுடைய காலங்களில் போக்கு மார்க்கம் 1000 வருடம் அரசாட்சி நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிபி 799 முதல் கிபி 1799 வரை கர்த்தர் வருவதற்கு முன்பாகவே தங்களுடைய ஆட்சி 1000 ஆண்டு அரசாட்சி நாங்கள் தான் பண்றோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் தான் ஹோலி ரோமன் எம்பையர். அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். அப்ப இந்த ஒரு சத்தியம், கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி பற்றின தெளிவான சத்தியம் நம்மளுக்கு சபைக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. குறிப்பாக நம்ம இந்த காலத்தில் வாழ்றவங்களுக்கு, இன்னைக்கு நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஆரம்பிச்சிருக்குது, இரண்டாம் உலகமும் முடிகிற காலம், ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிற காலம், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஆரம்பத்தில் நாங்களே வந்து இது வந்து எங்களுக்கு டீச் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு, இதை சொல்லிக் கொடுத்து சகோதரர் வந்து ஸ்டாப் பண்ணலன்னு நாங்கள் திட்டம் போட்டோம், இது வேண்டாம் என்னமோ வளர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆனால் உட்கார்ந்து விவரமாக பேசி வசனங்கள்லாம் அலசி ஆராயும் போது தான் அந்த விஷயங்கள் புரிஞ்சு ராஜ்யம் எப்படி இந்த உலகத்தில் ஸ்தாபனம் ஆகும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவன் ஒரு என்றென்றைக்கு மலியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுது. இந்த ராஜ்யங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் மேல் வரும், வந்து இந்த ராஜ்யங்களை நொறுக்கும் அப்படிங்கிறது வசனங்கள், நிறைய வசனங்கள் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது ரெண்டு உலகமும் மிக்ஸ் ஆகி இருக்குது இந்த காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்து கொண்டுக்கிறோம். அதனால 1000 வருட அரசாட்சியில தெளிவான சத்தியம் தெளிவான அறிவு நம்மளுக்கு வேணும். இப்ப ஜீசஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ண போறாரு, என்ன நடந்துட்டு இருக்குது, உலகம் எப்படி போயிட்டு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம அலசி அரைஞ்சு பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியினுடைய தெளிவான சத்தியம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது 10வது ஒரு சத்தியம் கொடுத்துட்டு போனாரு, அது என்னன்னா 2வது மரணம் சரிங்களா. இதுல 2வது மரணம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். 1000 வருடம் அரசாட்சியில உலகத்தின் ஜனங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுத்த பின்பு, சத்தியத்தை அறிகிற அறிவு தந்த பின்பு, எல்லா சாதகமான சூழலை ஏற்படுத்தி சாத்தான் கூட 1000 வருஷம் கட்டி வச்சு ஜனங்கள் மேல இருந்து செல்வாக்கு பண்ண முடியாம சுத்தமான தெளிவான சத்தியங்களை எடுத்துரைத்தாலும் கூட சில மனப்பூர்வமான பாவிகள், மனமோன்னு செய்கிற பாவிகள், அவங்களுக்கு தேவன் என்ன தீர்ப்பு வச்சிருக்கிறாருன்னா பாவத்தின் சம்பளம், ஆனா அந்த சாவு எத்தனாவது மரணமா இருக்கும் அவங்களுக்கு, இரண்டாவது மரணம். ஏன்னா 1000 வருட மனசாட்சியினுடைய துவக்கத்துல உயிர்த்தெழுதல் நடைபெறும், உயிர்த்தெழுதல எல்லாருக்கும் சத்தியம் போதிக்கப்படும், ஆனா 1000 வருடத்தின் முடிவில் ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்கும். அப்போ மனப்பூர்வமான பாவிகள் அழிக்கப்படுவார்கள். அது கம்பாரிசன் யாரெல்லாம் வெளிப்படுத்தல் 21:8.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
இரண்டாம் மரணத்துக்கு தான் கம்பாரிசன் எப்படி கொடுத்தார்னா கந்தகமும் அக்னியும் எரிகிற கடல். இரண்டாம் மரணத்துக்கு எதை கம்பாரிசன் கொடுக்கிறாரு? அக்னி. ஆனா ஜனம் என்ன பண்றாங்க? அக்னி கந்தகத்தை எடுத்துட்டாங்க. அது இரண்டாம் மரணத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு உருவத பாஷைன்னு தெரியல, அடையாள மொழி. அது புரியாம அக்னி கந்தகத்துல போட்டுருவாங்க. ஆனா அக்னி கந்தகத்துல போட எத்தனை நேரம் தான் வந்துட்டு இருக்க முடியும்? எத்தனை நேரம் ஒரு மனுஷன் ஒரு ஒரு உடலை அடிச்சா அடிக்கிறாங்க, எத்தனை நேரத்துல சாம்பராயிடு? கொஞ்ச நேரத்துல ஆயிடு. ஆனா சதா காலம் வந்துட்டு சொல்லி சொல்றாங்க. ஆனா இரண்டாம் மரணத்துக்கு சொல்லப்பட்ட உருவக பாஷை அக்னியும் கந்தகம். அப்படின்னா எப்படி ஒரு பொருள் நெருப்புல போட்டா இருக்குன்னு வராதோ அது போல அவங்களுடைய மரணம் இருக்கும். இனிமேல் அவங்களுக்காக எந்த ஒரு இயேசு பலி செலுத்த மாட்டாரு. அதே போல இனிமேல் அவங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியம் அங்க நம்ம பாக்குறோம். அதான் நீதி உள்ள தேசத்திலும் அவர்கள் அநியாயம் செய்து, அதான் துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம இயேசாயாவில் படிக்கிறோம். அப்போ எப்போதுமே தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பாவத்தின் சம்பளம் அது மரணம் அப்படின்னு பார்ப்போம். அப்ப இது வந்து ஆரம்பக்குள்ளான மரணம் போல இருக்காது. இது எப்படி ஒரு விலை தனியற மாதிரி அந்த சாவு இருக்கும். அந்த டெஸ்ட்ல வின் பண்ணினா விலக்கு அணை நம்ம டக் நம்ப ஆகும், ஜீவன் போய்ட்டு ஆகணும், தூக்கி பொதஸ்டா முடிஞ்சாலும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் அந்த மரணம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா அந்த இறைமையை தீர்க்கதரிசி நான் பாக்குறேன். எவன யாரால திராட்சை காய்களை திங்குறானோ அவனுடைய பொருட்கள் தான் ஆயிடும், பூச்சி போயிடும். ஆனா அப்ப அப்படி இல்லை, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்னாங்க, வில்லேஜனுடைய பொருட்கள் பூச்சி போயின. ஆனா ராஜ்யத்துல அப்படி இல்லை, யாரு பாவம் செய்யறாரோ அவங்களே அந்த தண்டனை பெற்றுக்கோ. இது என்னன்னா முழுமையான அழிவு பத்தி இங்க பேசுகிறத நம்ம பாக்குறோம். ஆனா பிசாசுக்கு ஒப்பாக வேற ஒரு நல்ல போதனை என்ன கொடுத்துருக்கிறோம்னா நெருப்புல போட்டு ஜனங்களை சதா காலங்களிலும் தேவன் பாதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு போதனை இன்னைக்கு கிறிஸ்தவர் மண்டலத்துல பேசவைகள்ல எல்லாத்துலயும் உபதேசம் போய் பண்ணுங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ மேல விசுவாசம் வச்சுக்கிறதுக்கு காரணமே இந்த நரக போதனை தான். பயத்துல போய் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்ல, தேவனுடைய அருமையான தெய்வீக திட்டம் இருக்குது. அந்த மனிதனுக்கான அந்த திட்டத்தை நம்ம பாக்குறோங்க. அப்ப இந்த ஒரு 10 விதமான சத்தியங்கள் பற்றி தாவீது கோயில் இன்னொரு இடத்துல சொல்லும் போது சங்கீதம் 144:9 சங்கீதம் 144:9 அப்புறம் சங்கீதம் 33:2 வேற ஒருத்தர் படி.
கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வேணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்.
தாவீது எவ்வளவு நரம்பு வீணை? 10 நரம்பு வீணையில பண்ணிட்டு கிட்ட. அந்த 10 நரம்பு வீணையில மீட்டுறதை எது குறிக்கும்? 10 விதமான சத்தியங்கள், மாபெரும் சத்தியங்களுக்கு அடையாளம் நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல கூட அதே சொல்ற சங்கீதம் 33:2 கூட அதே சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாபெரும் 10 சத்தியங்கள் அங்க மனவாட்சி ஆகிய சபைக்கு உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார், வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பார். பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்தாவி வந்துருச்சுன்னா அவனுக்குள் என்ன மாறுதல் வருது? சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார், வரப்போகிற காரியங்களையும் கிடைக்கும் போது இந்த மாதிரி எல்லா சத்தியங்களையும் புரிந்து கொள்ளும் அந்த ஆவி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாதவர் மேல ஆவியில ரொம்ப 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 ஜனங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் அநேக பாஷை அற்புதம் அடையாளம். இன்னைக்கு ஆவியில ரொம்ப என்னென்னமோ பேசிருக்காரு, பாஷையும் இல்ல என்னமோ உழகிட்டு, அதுக்கு பேர் என்ன சொல்றாரு வருஷத்தை. அப்ப அது ஒன்று ஒரு பவர் வருது, பவர் எல்லாம் வரவில்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா ஜீசஸ் கொடுக்குறாரு. அதுதான் குவஸ்டின் மார்க். அதான் அப்போஸ்தலர் கேட்டது, எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரும் உள்ளவர்களா, எல்லாரும் தீர்க்க தரிசிக்கலா கேட்டாரு பாத்தீங்களா. அது என்னன்னா எல்லாரும் செய்வாங்க, ஆனா இது யார் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப சக்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உரியவர். அப்போ சபை சபை ஆரம்ப காலத்துல இந்த சுவிசேஷ யுகத்துல கத்தராயோ சிந்த சத்தியத்தை அவர் கொடுத்துட்டு போனாரு. அவருடைய இரண்டாம் வருகையில நம்முடைய சபையை தன்னோட கூட சேர்த்து கொள்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆசிரியர் கூடாரத்துல கூட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த சமூக தப்பு மேஜையில ரெண்டு அடுக்காக அப்பம் வச்சிருந்தாங்க. அந்த அப்பம் செஞ்ச விதம் பாருங்க, லேவி ரகமும் 24:5,
அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக, ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/10 மாவினாலே செய்யப்பட வேண்டும்.
அப்ப ஒவ்வொரு எப்படி இருக்கணும், 1/2. அதனா 1/2 இந்த மாபெரும் 10 சத்தியங்கள் 2 பிரித்து கொடுக்க வேண்டும். அப்ப எப்படி, புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு, அதான் 2. ஆனா 1/10. அப்ப 10 மாபெரும் சத்தியங்கள் அங்க தேவன் அந்த சபைக்கு கொடுத்துட்டு போயிட்டு இங்க கூட நில்ல நம்ம பாக்குறோம். ஆனா ஆசிரியப்பின் கூட திட்டங்கள் பத்தி நம்ம தனியா டாபிக் நிறைய படிக்க வேண்டியது, ஏன்னா டேபர்நாக்கிள் ஷேடோஸ் அதை பத்தி நம்ம வருங்காலங்களில் ரொம்ப விவரமாக படிக்கலாம். பட் இங்கத்தில் கூட இந்த ஒரு அடையாளம் இங்கே கொடுக்கப்பட்டுக்கிறது நீங்க பார்க்கலாம், 1/2. அப்போ இந்த 10 சத்தியங்களை தான் என்ன பண்ணோம், நெத்தியில அந்த பொண்ணு கட்டிட்டு வரணும். அப்ப நெத்தியில கட்டிட்டு வருதுன்னா என்ன அர்த்தம், அவருடைய அறிவுல இருக்கணும், அறிவுல இருக்கணும், அப்பொழுதுதான் மனவாட்டி ஆட்டு குட்டியானவருடைய கல்யாணம் அது வந்தது. அப்ப ஜீசஸ் கூட நம்மளுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் ஜீசஸ் கூட போய் நம்ம சேர முடியும் அப்படிங்கறத நாம் பாக்குறோம். அதனாலதான் இளையராஜர் கூட 10 ஒட்டகத்தின் மேல் போயிட்டு அந்த ஸ்திரீயை கூடி வந்து நாம் பாக்குறோம். அந்த ஸ்திரீ கூட அந்த 10 ஒட்டங்களோட வந்து அங்கே ஈசாக்கு நடத்தில் சேர்ந்தது. அருமையான நிலை தேவன் அங்கே கொடுக்கறது நம்ம பாக்குறோம். அப்போ இதுதான் வந்து இந்த 10 வெள்ளிக்காசினுடைய ஊமையினுடைய விளக்கம். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தலைமை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் நம்மளுடைய வகுப்பானது ரொம்ப முக்கியமானது, சபையினுடைய சரித்திரம். அப்போ வெளிப்படுத்தல் 1 2 3 குறித்தான சத்தியத்தை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த கூட்டத்தினுடைய முடிவு ஜெபம் சகோதரர் தன்போஸ்.
நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு பொழுதுக்காக உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதுவரை கேட்ட சத்தியங்களை தகப்பனே நாங்கள் அப்பா எங்கள் நெற்றியிலே பதித்து ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பதித்து கொண்ட ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமூக தப்பங்களை தினந்தோறும் புசிக்க தக்கதாய், அதனுடைய உட்கருத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், கிரகித்துக் கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்திரே. நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, எப்போதும் எங்களில் வாசமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களில் எப்போதெல்லாம் அசுத்தாவி வருகிறதோ தகப்பனே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எப்போதெல்லாம் தகப்பனை நாங்கள் இடறுகிறோமோ அப்போதெல்லாம் நீங்கள் எங்களை கரம் தூக்கி பிடித்து தகப்பனே எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் போது எங்களை எந்த சாத்தானாலும் தகப்பனே ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, யாரும் எங்களை அசைக்க முடியாது கர்த்தாவே. அப்பா உம்முடைய 2 வருகை பரிந்தும் தகப்பனே, இயேசுவின் 2 வருகை பரிந்தும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள சபையாராய் நாங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்க கிருபை தாரு ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு ஆமென்.